Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama.
Krishna, Krishna, Hare, Hare.
Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare.
Ramanujadhyapatram ज्ञानवैराग्यभूषणम्
श्रीमद्भक्तिनिर्मलमाधार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनादसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे
மண்ணுமாறு பொருந்திய மார்க்கம் புகழ்மலிந்த காமண்ணு மாறன் அடிபணிந்துகின்றன பல்கலையோ தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயஸ காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்லி சஞ்சய கணக சம்சார மேகானித் சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுதினை செய்யும் கூற்றின் சமர்களும் குருதவில்லாம் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினாம் சுரும்பலற்றும் கடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சாரா குன்றனே மாடம் மாடே குறுந்து சேர் தெருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவாற்று உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன தொகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் இன்னம் நாமறியச் சொன்னோம். பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசினே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. மற்றொன்றும் வேண்டா மனமே. மதிலரங்க கட்டினம் மெய்த்த கழினைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. ஜெய் போலோ ஸ்ரீரங்கநாத சுவாமிக்கு ஜெய். சேனானி நாம் அகம் ஸ்கந்த. பகவான் பகவத்கீதையிலே தன்னுடைய ஆச்சரியமான பிரபாவங்கள் எல்லாம் சொல்றான். ரொம்ப விசேஷம் ஸ்ரீமத் பகவத்கீதா. பகவானே இந்த ஆத்மாவுடைய தன்மை, லோகத்துடைய தன்மை, ஞானத்துடைய தன்மை, குணங்களுடைய தன்மை, தன்னுடையதான தன்மை, பக்தியுடைய தன்மை, ஞானத்துடைய தன்மை, வைராக்கியத்தினுடைய தன்மை, பாகவதாளுடைய தன்மை, ஸ்தித பிரஜனுடைய தன்மை, கர்மயோகத்துடைய தன்மை, சம்சாரிகளுடைய தன்மை, ஞானிகளுடைய தன்மை, இப்படி நிறைய பேசுற. அதாவது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு லோகத்துல. இத்தனையும் சுருக்கி சொல்லணும்னா சுவாமியை தவிர யாராலையும் அவ்வளவு பெருசு. மரம் செடி கொடி விடாம, பசுபக்ஷிகள் விடாம, மனுஷால விடாம, அசுராலையும் விடாம, தேவர்களையும் விட்டு கொடுக்காம அத்தனை பேரையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதா. அதனாலதான் அசுரர்களை பிரகல்லாதனா இருக்கேன் அப்படின்னு சாஸ்திரம், மரங்கள்ல அரச மரமா இருக்கேன், பக்ஷிகள் வைனதேயனாக கருடனாக இருக்கேன் அப்படின்னா, மிருகங்கள்ல ஆச்சரியமா மிருகேந்திரன் சொல்லும்படியான சிம்மமா இருக்கேன்றார். இப்படி எல்லாம் சொல்லுகிறார். போதாதுறைக்கு பாண்டவானாம் தனஞ்சயக வேற சொல்றார். பாண்டவர்கள் நான் தனஞ்சயன்றார். கிருஷ்ணி குலத்திலே நான் கிருஷ்ணன் வாசுதேவன் அப்படின்றார். இத்தனையும் சொல்லிண்டு வர அந்த கண்ணன் ஆச்சரியமா விபூதி யோகத்திலே பிரதம அத்தியாயத்திலே ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே வர சுவாமி. சேனானினாம் அகம் ஸ்கந்த அப்படின்னு சொல்றான். சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கந்தன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதாரம். பாகவத அவதாரம், பகவத் அவதாரம் இல்லை, பாகவத அவதாரம். சனகாதி முனிவர்கள்ல சனத்குமார் அவர்தான் ஸ்கந்தனாவதான். அதனாலதான் ஓம்காரத்தை பத்தி இத்தனை பிராதான்யமா பிரம்மதேவன் வரைக்கும் சொல்ல முடியாது. பிரம்மதேவன் அரஸ்ட் பண்ணி ஜெயில ஸ்கந்தனால வைக்க முடிஞ்சது அப்படின்னா, வைகுந்தத்துல போய் ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுத்த சனத்குமார் ஓம்கார தத்துவத்தை சொல்றது பெரிய விஷயம் இல்லையே. அத்தனை ஆச்சரியமான ஓம்கார பிரணவத்தை ஜோரா அது அர்த்தம் ஒழுங்கா படைக்கும் பிரம்மாவுக்கே இங்க வரைக்கும் புரியலையா. ஓம்கார தத்துவம், ஓம்கார தத்துவம். அது ஓம் மட்டும் பார்த்தோம்னா நாபியிலேந்து தொடங்கி நாபியிலே அடங்கும். அதுபோலே பிரளயத்துல இருக்கக்கூடிய சுவாமியுடைய நாபியிலேந்து எல்லாம் தொடங்கி திரும்பவும் பிரளயம் வர சமயத்துல எல்லாம் அவன் நாபியிலே அடங்கான். அங்கேயே தொடங்கி அங்கேயே முடியற சாதாரணமா சொல்லுவோம். லைஃப் இஸ் அ சர்க்கிள், வாழ்க்கை ஒரு வட்டம், எங்க தொடங்கிதோ அங்கேயே போய் நிற்கும் அப்படின்னு. அதேதான் பகவானிடத்திலே தொடங்கி அப்படி எல்லாம் பிரபலிச்சு கடைசியில் திரும்பியும் பகவானிடத்திலே ஐக்கியமாகிறது. இதுதான் பிரணவ மந்திரத்துடைய ரகசியம் அப்படின்னு தெரியவா சொல்றான். அந்த ஸ்கந்தன் அத்தனை சிரேஷ்டம் வசத்தி. இன்னைக்கெல்லாம் ஏதோ நம்ம தேசத்துல நம்ம கொண்டாடினா பரவாயில்ல, பெரிய விஷயம் இல்லை. தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் கூட தைப்பூசத்துக்கு கூட்டம் அலம் மோது.
இந்து தர்மத்துல பிறக்காதவர்கள்லாம் கூட மலேசியால நீங்க போய் பார்க்கணும், நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் தைகோஷத்துக்கு பரோகரான கோஷம் போட்டுட்டு போவாங்க. நம்ம தமிழ்காரா சொன்னா பெரிய விஷயம் இல்ல, பாரத தேசத்துல இருந்தவா சொன்னா பெரிய விஷயம் இல்ல, தேசம் மட்டும் எங்கேயோ இருக்கிறவா எல்லாம் அரகரோகரா அப்படின்னு காவடி எல்லாம் தூக்கிட்டு போவா அப்படின்னா, அப்ப கடல் கடந்தும் பேமஸா இருக்கிற ஒரு சுவாமி கார்த்திக் சுவாமி. இன்னைக்கும் பார்த்தோம்னா பாம்பேல அந்த பக்கம் எல்லாம் போனா அவளுக்கு முருகன் பேர்லாம் கந்தல்லாம் வராது, கார்த்திக் சுவாமி மந்திர் அப்படின்னு ஸ்டைலா சொல்லுவாங்க. அந்த நார்த் இந்தியா கார முருகனை சொல்றதே அழகு, முருகன்னாலே அழகுன்னு அர்த்தம், கார்த்திக் சுவாமி மந்திர் அப்படின்னா கார்த்திக் சுவாமி மாலுமே அப்படின்னு கார்த்திக் சுவாமியே தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு சிரேஷ்டம் இந்த தைப்பூச தினடாபிசேஷம் அப்படின்னா, அசுரர்களை வதம் பண்ணும் வேலை வந்துடுத்துன்னு சொல்லி பார்வதி தேவி முருகனுக்கு வேலை கொடுத்த ஒரு நாள் தைப்பூசம். சக்தியே தன்னுடைய ஸ்வரூபமா வேலை, வேலங்கிட்ட கொடுத்து அசுரர்களை வதம் பண்ற வேலை வந்துடுத்து அப்படின்னு சொன்ன ஒரு நாள் தைப்பூசம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கந்தனுடைய தைப்பூசம், ரொம்ப விசேஷம். அதனால நிஜமாவே நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா பெருமாளும் மருமகனும் பக்கத்துல பக்கத்துல தான் இருப்பார். எந்த இடத்துல போனாலும் திருச்செந்தூர் போனோம்னா அங்கேயும் ஒரு பெருமாள் படுத்துட்டு இருப்பார், கோவிலுக்குள்ளேயே ஜம்முன்னு பெருமாள் படுத்துட்டு இருப்பார். பழமுதிர் சோலை தெரியும் எல்லாருக்கும், பழமுதிர் சோலை போனோம்னா கீழே திருமாலின் சோலை வழியா தான் போகணும். மலையடிவாரத்துல மாமா மலைக்கு மேல மருமா ரெண்டு பேரும் நிறைய இடங்கள்ல பார்த்தா பக்கத்துல 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 இருப்பார். ஆழ்வார்த்தி போனா அங்கேயும் திருச்செந்தூர் பக்கத்துல. இப்படி எந்த பக்கம் போனோம்னாலும் திருப்பதி போனோம்னா திருத்தணி கிராஸ் பண்ணி தான் போகணும், மெட்ராஸே போனா திருத்தணி தூரத்தில் இப்படி ரோட்ல கிராஸ் பண்ணும்போதே திருத்தணி தெரியும், திருத்தணி கிராஸ் பண்ணி தான் திருப்பதி போகணும். நிறைய இடங்கள்ல மாமனும் மருமனும் பக்கத்துல 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 தான் இருந்துட்டே இருப்பான். அறுபடை வீடுகள்ல எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட ஜோர் ஜோரா பக்கத்துல 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 தான் எல்லாமே உண்டு, திவ்ய தேசங்கள் கூட பக்கத்துல பக்கத்துல உண்டு. பகவான் கேலியும் வேல் உண்டு, ஆண்டாள் சொல்றா இல்லையா ஜோரம் திருப்பாவையில சொல்றா, முதல்ல சொல்லும்பொழுது கூர்வேல் கொடுந்துழிலன் நந்த கோபன் குமரன் அப்படின்ச்சார், பின்னாடி சொல்லும்பொழுது வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்ச்சார். மருமான் மருமான் உட்கார்ந்து இருக்கிறதே மயில் வாகனம், மாமன் தலையில வச்சிருந்திருக்கிறதே மயில் தீவு, ரெண்டு பேருக்கும் நிறைய சாமியம் உண்டு. இவனும் வள்ளிய கல்யாணம் பண்ணிட்டு அப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணான், இவன் ராதிகா ராணின்னு சொல்லி ஆச்சரியமா கோப கோஷ்டிகளோட அலைஞ்சிட்டு இருந்தான். இப்படி ரெண்டு பேருக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு. திருப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா மாமா பெருமைய சொல்லி அப்படிப்பட்ட மருமகனையும் முடிச்சிருவான். பெருமாள் பத்தி நிறைய பேசிட்டு கடைசியில இப்பேற்பட்ட மருமகனே அவனுடைய மருமகனே அப்படின்னு சொல்லி மாதாடா பெருமாள் பத்தி சொல்ல கடைசியில பார்த்த மருமகன்களையும் முடிச்சிருவான். அந்த மாதிரி அத்தனை ஆச்சரியம் இந்த தைப்பூசம், அத்தனை வசத்தியல் சொல்லி கூட சந்தேகமே கிடையாது. திருவனந்தபுரத்துக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நவராத்திரினா வந்துடுறா, சரஸ்வதியும் வந்துடுறா, முருகனும் வந்துடுறா, எல்லாரும் வரா, மாமன் தேடினு வந்துடுறா அப்படின்னா அத்தனை வசதி. எப்படி இந்த முருகனுக்கு விசேஷம்னு சொல்றோமோ அதே போல வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் தைப்பூசத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது, நல்ல ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், சுவாமி ராமானுஜர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சுவாமி ராமானுஜர் கிருமிகண்ட சோழனால பகவசங்கல்பம் வச்சுக்கோங்களேன், எப்படி கைகேயி மந்திரையை கொண்டு ஆச்சரியமா சுவாமி கலப்பினாரு, அதுபோல இங்க ஜோரா பகவான் கிருமிகண்ட சோழனை ஆதாரமாக கொண்டு அவனை ஒரு வியாசமா கொண்டு ஜோரா சுவாமி ராமானுஜரை ஸ்ரீரங்கத்தை விட்டு கலப்புறான். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்புறார், இப்படி பல ஊர்கள் சுத்தின்றே போறார். மேல் நாடு அப்படின்னு சொல்லும்படியான கர்நாடக தேசம் போறார். அப்படி போறார், அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கு நெத்தில இட்டுக்கிறதுக்கு திருமண் இல்லை, ராமானுஜர் சொன்னா பத்மநாப ஸ்பெஷலா ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். இன்னி வரைக்கும் பத்மநாபனுக்கு ஒரே பயம் ராமானுஜன் மட்டும்தான், வேற எதுக்கும் பயம் கிடையாது பத்மநாபனுக்கு. அவன் ரெண்டு தாமரை கொடுத்துட்டான், சாதாரண ஒரு தாமரை கிடைக்கும், இன்னைக்கு ரெண்டு தாமரை கிடைச்சதுன்னா இன்னைக்கும் நீங்க ராமானுஜான் சொல்லிட்டு திருவனந்தபுரம் கோவில் நுழைஞ்சு ஒற்றைக்கல் மண்டபத்துல ராமானுஜா ராமானுஜா சொல்லி பாருங்க, அப்ப தெரியும் பத்மநாபன் நடுக்கம் என்ன, பத்மநாபன் என்னெல்லாம் பண்ணுவா. நாங்கெல்லாம் என்னடா தைரியத்துல வரோம்னா பத்மநாப தைரியம் இல்ல, ராமானுஜ தைரியத்தினாலேதான் வந்துட்டு இருக்கோம் திருவனந்தபுரத்துல. ஏன்னா பத்மநாபனுக்கும் ராமானுஜனுக்கும் அவ்வளவு நெருக்கம், இவரிட்ட வழக்கு அவர் சொல்றதுக்காக ரெண்டு பேருக்கும் உரிமை போராட்டம் உண்டு. அன்னில இன்னி வரைக்கும் தீரா வழக்கு அது, ராமானுஜருக்கும் பத்மநாபனுக்கும் இன்னைக்கு வழக்கு முடியல. பத்மநாபன் வழக்கு என்னைக்குமே முடியாது வச்சுக்கோங்களேன். அது 1,50,000 கோடி வழக்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஐயங்கார் போட்ட வழக்கா இருக்கட்டும், ராமானுஜன் சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கட்டும், இன்னி வரைக்கும் வழக்கொழிந்த பாடல்ல அது திருவனந்தபுரத்துடைய சிரேஷ்டம் இந்த ராமானுஜன். ஒரு சந்தர்ப்பத்துல அடுத்த நாள் இட்டுக்கிறதுக்கு அவருக்கு திருமண் இல்லை, திருமண் இல்லை அப்படின்ன உடனேயே ராமானுஜருக்கு இன்னமும் யமலோகம் போறா மாதிரி ஒரு துக்கம் வந்துடுறதா. இந்த பாழும் நெற்றியா இருக்கிறத போல பாபகரமான பயங்கரமான வேற காரியம் எதுவுமே இல்லை. அது நெற்றியில ஏதானும் சின்னம் தரிக்கிற வரைக்கும் நம்ம சேஃப் நல்லா ஞாபகம். நெற்றியில ஒரு சின்னம் தரிச்சே ஆகணும், சந்தனமோ விபூதியோ ஸ்ரீசூர்ணமோ இல்லாட்டி திருமண் காப்போ கோபி சந்தனமோ அது வெக்கமே படாதபடி நெற்றியில பூரணமா வச்சுக்கணும். அது நம்முடைய தர்மம், அது சாஸ்திர பிரமாணமான விஷயம். அப்ப உடையவர் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் அப்படி பாக்கிறார், திருமண் காப்பு இல்லைன்னா எப்படி தரிக்க முடியும், உயிர் தரிக்கவே வேண்டாம்னு ஒரு ஸ்திதி வந்துடும். அப்ப பகவானிடத்திலே அழற, ஏன் சுவாமி திருமண் காப்பு தரிக்க முடியாத அளவுக்கு நீசனா போயிட்டேனும், மற்ற மதத்தினர்களா இருக்க அவர்களுக்கு நெற்றியில தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே பாக்கியத்தையே கிடையாது பாருங்க, அதனால அவள நீசர்கள்னு சொல்லிடுவான். சுவாமி நடுங்கிறார் ராமானுஜர், திருமண் காப்பு கூட தரிக்க முடியாத அளவுக்கு நீசனா போயிட்டேனும், அத்தனை தூரம் அவ்வளவு கேவலமா போயிட்டேனும் கதறி அழுது துடிச்சிருக்காருங்கா. பரவாயில்ல, கிருமிகண்ட சோழனால மரணம் நேர்ந்தாலும் பரவாயில்ல, நெத்தில பூரணமா திருமன் காப்பிட்டு ரங்கான்னு சொல்லிட்டு போக அந்த பாக்கியத்தையும் இழந்து திருமன் காப்பையும் இழந்துட்டேனான்னு கதறிட்டு இருக்கா. அப்ப ராத்திரி சொப்பனத்துல ஒரு சுவாமி வர, இதுவரைக்கும் காணாத சுவாமி, 108 திவ்ய தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சுவாமி வந்துட்டா. பல பல பலன் சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சுண்டு, கதாபத்மம் எல்லாம் வச்சுண்டு, பல பல பலன் ஜொலிக்கிறார். பாக்கிறார் சுவாமி இப்படி ராமானுஜர் பாக்கிற யார் இவர். சுவாமிக்கு அப்பப்ப ஒரு கஷ்டம் வந்துடும், பெரிய பெரிய வாழ்லாம யார் இவர்னு கேட்டுருவா அவர், நீ யார் அப்படின்னு கேட்கறது உண்டு. திருமங்கைமணன் கேட்கிறார், நிறைய பேர் சுவாமியை பாதி யாரு முசுகுந்த மகாராஜா ஆரம்பிச்சு வச்ச முகூர்த்தம் யார் நீன்னு கேட்டார். அந்த முகூர்த்தம் இன்னி வரைக்கும் போயிட்டே இருக்கு. அது என்னமோ சத்தியம், இன்னைக்கு கூட நான் கோவில் நின்று இருக்கேன், ஒருத்தர் சோழ தட்டி இங்க சுவாமி யார் அப்படின்னு கேட்கிறான். அப்படி அசந்து போய் நின்ன, சரி பரவாயில்ல, ஒச்சக்கல் மண்டபத்துல நின்னு பத்மநாப வைபவத்தை சொல்ற ஒரு பாக்கியம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி இந்திரா வாசல், ஆனா மூணு வாசல்லையும் மூணு சுவாமி இருக்க முடியுமா, இத கியா சுவாமி ஹே அப்படின்றாவா, அப்புறம் பூரா ஏகி சுவாமி ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன். அந்த மாதிரி இப்படி பாக்குற சுவாமி ராமானுஜர், சபோ நீ ரொம்ப அழகா இருக்காய், நீ என்னுடைய நாராயணன், ஆனா எந்த நாராயணன் எனக்கு தெரியல, ஆனா நீ அனந்த நாராயணன், உனக்கு எல்லையே கிடையாது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு விதமான நாராயணனா நீ இருக்காய், அதனால நான் எந்த நாராயணன் நான் நினைச்சிட்டு இருக்கிறது தியானம் பண்றது ஸ்ரீரங்க நாராயணன், அதை தாண்டி அவனால தீர்க்க முடியலன்னா வரதநாராயணன் கிட்ட போயிடுவேன், இல்லாட்டி திருமலா நாராயணன் இப்படிலாம் தான் எனக்கு பழக்கம் உண்டு. ரொம்ப ஆச்சரியமா, கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாமம் அவ்வியம், ரொம்ப அழகா முகுந்த நாராயண சொல்ற, ஜோர சதா சர்வதாம வதாமி நாராயண நாமம் அவ்வியம் அப்படின்னு சொல்லி நாம நிர்மலம் தான் சொல்ற. அந்த மாதிரி நீ எந்த நாராயணன் தெரியவே பாண்டாள், நம்ம பகவான் சிரிக்கிறான், நான் திருநாராயணன், சாதாரண நான் ஸ்ரீகப்பிரியான நாராயணன், அந்த மேல்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கேன், அதுல அப்படியே அந்த ஜம்முன்னு அங்க இருக்கேன். இந்த துருக்கர்கள் முஸ்லீம் எல்லாம் வந்து எல்லாத்தையும் சின்னாபின்னம் படுத்திட்டு இருந்தான்னு சொல்லி அங்க இருந்த பட்டர்லாம் சேர்ந்துட்டு கோவில் என்னவனா பண்ணட்டும் சுவாமிக்கு ஒன்னா எடுப்படான்னு சொல்லி இந்த பூமியில புதைச்சுட்டு போயிட்டா. அந்த இடத்துல அப்படியே புதர்மண்டி கிடக்கிறது, ரொம்ப நாளா யாரும் ஆராதனை எல்லாம் பண்ணல, நீ வந்து என்னை எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு இப்படி பார்த்தா நான் எப்படி பா திருமன் காத்து இல்லாம எப்படி வருவேன் நம்ம பாக்குறதுக்கு, அது இல்லைன்னா அது சுவாமியை பாக்குறதுக்கு அழுகதை இல்லையேப்பா அப்படின்னு. அப்ப உடனே பகவான் சொன்னா நீ அங்க வா, அங்க கல்யாணின்னு அந்த புஷ்கரணி பேர் கல்யாணி புஷ்கரணின்னு பேர். உடனே எப்படி சுவாமி புஷ்கரணின்னு சொல்றோமோ, எப்படி பத்ம தீர்த்தம் சொல்றோமோ, வராக தீர்த்தம் சொல்றோமோப்பா, நீங்கதான் வராக தீர்த்தம் பார்த்த சமுத்திரம் மாதிரி அந்த அப்படியே அந்த மாலை வெயில்ல பல 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 அப்படியே தங்கம் மாதிரி சொலிக்கிற ஒலிக்கு விட்ட தங்கம் மாதிரி அப்படி மனசை நிறைஞ்சிருந்து பார்த்தோன்னு அப்பாடா அப்படின்னு, எப்படி அந்த தெப்பம் நீ எப்படி இருக்கு ஜம்முன்னு அந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே சுகம்தான் இருந்ததுன்னா சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் இக்கரை அக்கறைக்கு நீச்சல் அடிச்ச ஒரு வராக தீர்த்தம், சாதாரண வராக தீர்த்தம் இல்லை. இங்கே அங்க நீச்சல் அடிச்சு விட்டு நடுவில் போய் மண்டபத்தை போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவார், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சைதன்ய மகாபிரபு இங்கேந்து நீச்சல் அடிச்சுட்டு போய் நடு மண்டபம் தேடி உட்காந்துட்டு தன்னை மறந்து ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஜபிச்ச ஒரு தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்மதீரம். ஒவ்வொரு தீர்த்தத்துக்குமே பெரிய மகாத்மியம் உண்டு. திருவனந்தபுரமே பெரிய தீர்த்தேத்திரமாச்சு அழகா. அதனால பெருமாள் சொன்னார் அங்க கல்யாணி புஷ்கரணி உண்டு. இங்க கல்யாணி அப்படிதான் பொதுவாக அமுதோ சொல்லிடுவா, மேல்கோட்டையில கல்யாணி செவிச்சலா அப்படின்வா, கஷ்டி துளசி கல்யாணின்ற மாதிரிதான் மேல்கோட்டைக்கு ஒரு கல்யாணி இந்த புஷ்கரணி. அங்க தீர்த்தம் ஆடியாச்சு, அதை சேவிச்சாச்சு, அதை ஸ்மரிச்சாச்சுனாலே எல்லா கல்யாணமும் வந்து சேரும். கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம், எல்லா நன்மையும் தானாக வந்து சேரும். அதனால கல்யாணி புஷ்கரணி அப்படின்னு பேரு. அந்த இடத்துக்கு வா, அந்த புஷ்கரணி கரையில அவ்வளவு திருமண் இருக்கு, கருடன் கொண்டு அங்க அப்படியே கொட்டி வச்சிருக்கான் ஜோரா. பேத தீபம்னு உண்டு, அங்கேருந்து வெள்ள வெள்ள மண்ணா கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்கான். நீ இல்ல பின்னாடி வர வம்சத்தார் அத்தனை பேர் எடுக்க 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 வரும் அப்படின்னு. உடனே சுவாமிக்கு பரம சந்தோஷம். உடனே அடுத்த நாள் காதால ஜோரா விஷ்ணு வர்தனன் அந்த ராஜா அவனை திருப்தி பண்ணிக்கொண்ட, ஜெயின மதத்தை இருந்தாலும் திருப்தி பண்ணிக்கொண்டு விஷ்ணு வர்தனன் ஆக்கினான். அவங்கிட்ட சொன்னார் அந்த மாதிரி அங்க சுவாமி உத்தரவு கொடுத்தா வா போகலாம்னு சொன்னா காடு மண்டி கிடக்கு, அங்க ஆள் அறவமே இல்லை. ஒரு காலத்துல ஊர் இருந்தது, அப்புறம் ஜனங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் காடு மண்டி கிடக்கிறது. அப்படியே பாக்கறா அங்க போனா அதே மாதிரி கல்யாணி புஷ்கரணி இருக்கு. ஜோரா பார்த்தா சுவாமி ராமானுஜர் அழகா தீர்த்தம் ஆடினார். நிஜமாவே அந்த கரையில இன்னைக்கும் மேல்கோட்டை போற ஸ்ரீ வைஷ்ணவா திருமண் கட்டி வாங்காம வரவே மாட்டான். மேல்கோட்டை போயிட்டு திருமண் கட்டி வாங்கலன்னா அது போய் என்ன சொல்றது, அம்பலப்புழால போய் பாயசம் சாப்பிடாம வரா மாதிரி, என்ன அநியாயம் அப்படிங்க, திருப்பதி போய் லட்டு வாங்காம வராத மாதிரி அந்த அவ்வளவு வசத்தி அந்த மேல்கோட்டை திருமண். இந்த திருமணுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். மேல்கோட்டை திருமண் கட்டிய பார்த்துட்டே ஸ்ரீ வைஷ்ணவ எல்லாம் சொல்லுவா, இட்டுருக்கிற அந்த திருமண்ணுடைய வண்ணத்தை வச்சுட்டு அதனுடைய சுகந்தத்தை வச்சுட்டு இது மேல்கோட்டை திருமண்னு சொல்லுவானா அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அவ்வளவு வசத்தி, கட்டாயம் போவோம் மேல்கோட்டையில இருந்துட்டு ஒரு சுவாமி ராமானுஜருக்கு சொல்லணும். அதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணதான் பத்மநாபுட்டு அப்ளிகேஷன் போட்டு ஆனா ஊர் ஒட்டி கடத்திடுவார் நல்லபடியா. ஆச்சரியமா சொல்லிட்டார். உடனேயே சுவாமி அழகா பார்த்தாரு, அழகா போஷ்கர்ல இறங்கினார், நல்ல திருமண் கிடைச்சது ஜம்முன்னு இட்டுண்டார். அப்படி பார்த்தா அதுக்குள்ள அப்படி தேடினா புதரமண்டி கிடக்கிறது அந்த கோவில் எல்லாம் இது பண்ணிட்டா, கோவில் பெரிய கோவில் தெரிஞ்சது. உடனே பகவான் இடத்த தியானம் பண்றாரு, அப்பா கோவில் இருக்கு தெரியும், நீ எங்கப்பா இருக்கேன்னா பகவான் இடத்த காட்டுறான், எந்த நிறைய துளசி இருக்கோ அந்த இடத்த தோண்டி பாரு நான் இருக்கேன்னு சொல்ல, நிறைய ஒரு இடத்த துளசி காணணம் எத்தன்ற மாதிரி அப்படியே துளசி கொத்தி கிடக்கு. உடனே துளசி செடிகள்லாம் எடுத்து விட்டு அழகா அந்த மண்ணை லேசா அப்படியே தீக்கி நீக்கி நீக்கி பார்த்தா திருநாரணன் தெரிஞ்சா. அப்படி சுவாமி ராமானுஜர் திருமண் சாத்திண்டு திருநாராயணனை பார்த்த ஒரு நாள் தைப்பூசம். அத்தான ஏற்றம் சாதாரணமா மேல்கோட்டையில நேத்திக்கே அந்த வைபவம் முடிஞ்சு விடுத்து சரியா. இன்னைக்கு அந்த தைப்பூசம் சொல்றோம், அங்க பூசம் நட்சத்திரம் முன்னாடி பின்னாடி உண்டு, சில பேர் முன்னாடி எடுத்துப்பா சில பேர் பின்னாடி எடுத்துக்கிறதுன்னு உண்டு. அந்த மாதிரி நேத்து தைப்பூசம் என்னுடைய சிஷ்யா போயிருந்தா பெங்களூர்ல, அவ எதிர்ச்சியா போயிருந்தா, அவளுக்கு ஜபமே ராமானுஜ ஜபம் தான், ஜபிச்சதுக்கு அவ எதிர்ச்சியா நேத்தி போக அப்படியே கூட்டம் அளம் மோதித்தான். அதுல சுவாமி ராமானுஜர் இந்த எல்லா புஷ்கரணி கழிச்சுட்டு வர்றாங்க. ஐஷ்ணவர் என்ன பண்றானா, அவர் முகத்தெல்லாம் மூடி ஐஷ்ணு வரான், ஏன்னா திருமண் காப்பு இல்லாம வருவார், திருமண் காப்பு எல்லாம் யாரும் பார்க்கப்படாதுன்னு முகத்து மூடி. அதுக்கப்புறம் சுவாமி கிருஷ்ணனை தீர்த்தம் ஆடிட்டு திருமண் நிட்டு பளிச்சுன்னு அப்படி ஜம்முன்னு போனார். அத்தான கூட்டம் அலமோதித்து ஒரே அவ்வளவு சுகமா இருந்தது குருஜி அப்படின்னு காலங்கத்தால சொன்னிட்டான். இன்னைக்கு அவ்வளவு ஆனந்தமா அனுபவிச்சோம் அப்படின்னு, அவ்வளவு சிரேஷ்டம் தைப்பூசம் திருநாரணன் நமக்கு கிடைச்ச ஒரு நாள். மேல்கோட்டை திருநாராயண புரந்த ஒரு இடம் நமக்கு கிடைச்சதும் சுவாமி ராமானுஜருக்கு திருமண் காப்பு இட்டுக்கிறதுக்கு திருமண் கிடைச்ச ஜாக்பாட் அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஜாக்பாட்டா திருமண் கிடைச்ச ஒரு நாள் இந்த தைப்பூசம். அவ்வளவு சிரேஷ்டம். தை மாசமே ஏற்றமுடையது. என்ன திருமழிசை ஆழ்வா அவதாரம் பண்ண ஒரு மாசம் தை மாசம், உத்தராயண புண்ணிய காலம், நிறைய ஏற்றம் தை மாசத்துக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த தைப்பூசத்துல நமக்கு திருமாலை அனுபவிக்கிற ஒரு பாக்யம், யதிராஜ கிருப, அதுவும் திருவனந்தபுரத்துல அனுபவிக்கிற ஒரு பாக்யம். ஆனா திவ்ய தேசமே சிரேஷ்டம், அதுலயும் அனந்தபுரம் கேட்கவே வேண்டாம், அவ்வளவு சிரேஷ்டம் திருமாலை திவ்ய பிரபந்தம். பக்தாங்கிரேனு அப்படின்னு சொல்லும்படியாக தொண்டரடி குடியாழ்வாருடையதான வாக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார். பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடின ஒரு ஆழ்வார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், கணையுள் அகன்றது காளையம் பொழுதா, மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் அப்படின்னு பெருமாளுக்கு அவ்வளவு அழகா அரங்கா அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே அப்படின்னு சுவாமிக்கு சுப்பிரபாதம் பாடின ஒரு ஆழ்வார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல போனோம், விடியற் காலம்பரை போனோம்னா ஒரு வீணைய வச்சுண்டு அவ அழகா பிரபந்தம் பாடுவா. இந்த திருப்பள்ளி எழுச்சி மைக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டா, விரும்ப வீணைய வச்சுட்டு அந்த வீணா நாதம், அந்த பாடக்கூடிய அழையருடைய நாதம், இந்த நாதத்துல அந்த திருப்பள்ளி எழுச்சியை கேட்கணும். நிஜமாவே மனசுக்குள்ள ஹரி வந்து உட்காந்துருவான், ரங்கன் வந்து செட்டில் ஆயிடுவான். அதே என்னமோ பண்ணும், அதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் ஒவ்வொரு விதமான அந்த வைபவம் இருக்கு பாருங்க, அது ஒரு தடவையாவது பார்த்துடும், அதெல்லாம் பரம பாக்யம். திருவனந்தபுரத்தில் இருக்கலாம், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போய் அபிஷேகம் பார்த்துடும், அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையாவது, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, அட்லீஸ்ட் கும்பமேளா மாதிரி பாண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துருக்கோம் பரமாவுக்கு. ஆனா பரம பாக்யம் சுவாமியுடைய அபிஷேகம். ஏன்னா வைகுண்டத்துல எல்லாம் இல்லாத ஒரு வைபவம் இது. சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம், இதெல்லாம் வந்து வைகுண்டத்துல காண கிடைக்காத ஒரு வைபவம், உற்சவம், இதெல்லாம் பெரிய அனுகிரகம், அவ்வளவு சிரேஷ்டம். அப்படிங்கிற திருப்பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி பாடும்பொழுதே மனசு என்னமோ பண்ணும், அப்படிப்பட்ட ஒரு ஆழ்தான். வாழ்க்கையில பக்தி பண்ணி கொண்டிருந்தவர் திடீர்னு பக்தியிலேந்து வெளுக்கி அதல பாதாளத்துல பெண் மோகத்திலே விழுந்தவர், திரும்பவும் மேலே எழுந்து ரங்கன் அனுபவிச்சவர், ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். சம்சாரிகளுக்கு ஏத்தா போல ஒரு ஆழ்வார் இந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். ஒரு நாள் கூட தான் பெரியவன் அப்படின்னு சொன்னதே கிடையாது அந்த ஆழ்வார். எப்பொழுதுமே மத்தவாதான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும்படியான ஒருத்தர் இந்த ஆழ்வார். அந்த ஆழ்வார் தான் கீழே விழுந்து எழுந்த பிறகு வாழ்க்கையில பக்திய லோகத்துல பிரகடனப்படுத்தணும்னு ரங்கநாதன் உத்தரவு கொடுத்த பிறகு ரங்க தியானத்தோட ரங்கனிட்ட வழக்காக சொன்ன ஒரு பிரபந்தம் திருமாலை திவ்ய பிரபந்தம். அதனால இந்த திருமாலையை தெரிஞ்சுக்கணும், முகுந்தமாலை சொல்லணும், முகுந்தமாலை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம், திருமாலை சொல்லும்போது திருமாலை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம், பெண்பிள ரகசியம் சொல்லும்போது அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். தேவையில்லாத எத்தனையோ தெரிஞ்சுக்கிறேள் இல்லையா, யார் யார பத்தியோ தெரிஞ்சுக்கிறேள். அந்த தெருவில் நாலாவது வீட்டுல வாடகையா 5000 ரூபாய் வாடகையா, ரொம்ப ஜாஸ்தி இல்லையா, 50000 ரூபாய் அட்வான்ஸா, இதெல்லாம் நியாயமான, இது உங்களுக்கு தேவையா, இது உங்க வீடா, நீங்க வாடகைக்கு போக போறீங்களா, யாருக்காவது அட்வான்ஸ் நீங்க கொடுக்க போறீங்களா, இவ்வளவு விஷயத்த கேதர் பண்ண முடியும்னா திருமாலையை கேதர் பண்றது கஷ்டம் இல்லை, முகுந்த மாலையை கேதர் பண்றது கஷ்டமே கிடையாது. ஏன்னா அவரிடத்துல திருமழிசை ஆழ்வார் சொல்ற, தொழில் எனக்கு தொல்லை மால் நாமம் ஏத்த, பொழுதெனக்கு மற்ற அதுவே போதும். உங்களுக்கு என்ன ஒரு தொழில் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் பார்த்து சொல்ற, தொழில் எனக்கு தொல்லை மால் தன் நாமம் ஏத்த, ஒரே வேலை தான் பகவன் நாமத்தை சொல்றது. அப்ப மத்த வேலைலாம் அது தானா நடக்கிறது, பூர்வ கர்மானுபூர்வார்த்த கர்மாபடி நடக்கிற நடந்துட்டு போட்டமே. இந்த ஆத்மாவுடைய ஒரு கர்மா என்ன அப்படின்னா, தொழில் எனக்கு தொல்லை மாசன் நாமம் ஏத்த, இதுதானே. எதுக்கு பகவான் வாய கொடுத்திருக்கான், எதற்கு சமயம் கொடுத்திருக்கான் அப்படின்னா, அவன் நாமத்தை சொல்றதுக்கு, அவ்வளவுதான். அது சொந்த முன்னாடி வாங்க எல்லாரும் நடுவில் சொல்லும்பொழுது தேவர்கள் மகாத்மாக்கள்லாம் ததாஸ்துன்னு விடுவா, பெரியவா எல்லாம் முகுந்த மாலா சொல்றோம் அப்படின்னா உடனே பெருமாளி குலசேகர அங்க பாரு முகுந்த மாலா சொல்றாரு அங்கேயே காட்டுவார் பரமதலத்திலேருந்து. அவ குலசேகர ஆழ்வார் நம்மளை பார்த்துருவார், சுவாமியும் பார்த்துருவார். திருமாலை சொன்னோம் அப்படின்னா உடனே சுவாமியே தொடரடி உன் விஷயம் சொல்றா பாரு, நீ சொன்னி அது சொல்றாரு அங்கேயே பார்ப்பா. பாகவதாளுடைய விஷயங்கள் சொல்ல 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 முன்னாடி வாங்க, அப்பே நல்லா முன்னாடி வாங்க. ஆச்சரியமா அந்த சுவாமியுடைய கிருபை. அதனால தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 45 பாசுரம் நேத்தி ரெண்டு தான் முடிச்சிருக்கோம், சொல்ல போறேன் முடிச்சிருவோம் அந்த வாட்டி, கவலையே வேண்டாம். 15 இருக்க போறாங்க, ஒரு நாளைக்கு 3 கணக்கு வச்சிருந்தா கூட 45 சொல்லிடலாம் நம்பிக்கை தான். திருமாலை ரொம்ப சிரேஷ்டமானது. திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்துல பெண்பிள்ளை சொல்றா, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலே அப்படின்னு. தொண்டடி பொடியாழ்வார் ரெண்டு உலகத்துல சில பேர் மட்டும்தான் ரெண்டு மாலை கொடுத்திருக்கா, அதுல ஒருத்தி ஆண்டாள் இன்னொருத்தர் நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியாத்திரமொழி, அது இல்லாம சூடி கொடுத்த சுடர்குடின்னு ஒரு மாலையும் கொடுத்துட்டா. தொண்டரடி பொடியாழ்வார் டெய்லியே சுவாமிக்கு மாலை கட்டி போட்டா, அதல்லாதபடிக்கு ஜோரா திருமாலைன்ற பிரபந்தத்தையும் கொடுத்துட்டா. பெண்பிள்ளை ராமானுஜத்துல சொல்றா, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே அப்படின்னு. அவர் ரெண்டு மாலை கொடுத்தாரு, இருமாலைனா பெருமை பொருந்திய மாலைன்னு அர்த்தம் உண்டு. நான் வாழ்க்கையில இது வரைக்கும் சுவாமிக்குன்னு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்றான். சுவாமிக்கு ஏதானு கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு மாலையாவது கொடுக்க அப்படின்னு சொல்ல, மாலுக்கு மாலை கொடுக்க வேண்டாமோ அப்படின்றா பெரியவா இருந்தார். அவ்வளவு வசத்தி இந்த திருமாலை. இந்த திருமாலை ஒவ்வொரு பாசுரம் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு பாசுரமே ஒரு மாலையா சுவாமி திருவடியில போய் சேர்ந்துடும். ஒவ்வொரு பாசுரம் சொல்லும் பொழுதும் அது ஒரு புஷ்பமா பகவான் திருவடியில போய் சேர்ந்துடும். ஏன்னா நம்மாள் பாசுரலார் இல்லையா, பகவான் வாமனன் அடிக்கின்றி ஏத்த நன்ன ஹசா புஷ்பம் எல்லாம் ஏத்துட்டு துவளர ஆய்ந்து கொண்டு அப்படின்ட்டு நல்ல பூவெல்லாம் எடுத்துட்டு பத்மநாபன் திருவடியில போனா மாய்ந்தரும் வினைகள் தாமே. நம்ம போடுற ஒரு பூ என்னடா, 1000 பத்மநாபர் பாஷையில 1,00,000 ஜென்மாவுடைய ஒரு பாவத்தை நாசம் பண்ண, பாவங்கள் நிறைய இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாவத்தையா நாசம் பண்றதும் ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் அத்தனை பல உண்டா லோகத்தை. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த புஷ்பம், காதால பூத்தூர் சாயங்காலம் வாடி போறதுக்குள்ள சுவாமியுடைய திருமேனி ஏறிடுறதும். நம்மெல்லாம் பத்மநாபர் தூரத்திலேருந்து பாக்கன்றோம், அது திருமாவில் உட்காந்து பாத்துருக்கு. பத்மநாபர் நெஞ்சில் ஒரு மாலை தாமரை வைக்கிறார், அது இப்படி பத்மநாபரி ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருக்கு. நம்ம வெள்ளையே வழியிலேருந்து எந்த பத்மநாபருடைய மூக்கு கண்ணெல்லாம் ஒரு ஓரமா பார்த்துட்டு இருக்கோம். முகத்தை முடிச்சு 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 சும்மா சொல்லப்படா செங்கனி வாய் நன்னாத்தான் இருக்கு, நான் என்னமோ சிறப்பு நினைச்சேன், இல்ல ஒன்னு செங்கனி வாய் நன்னாத்தான் இருக்குன்னு இந்த தாமரப்பு அவரை பார்த்துட்டு பத்மநாபர் தலை தூக்கி வச்சிருந்திருக்காரு. என்ன சொல்லு, திருவடியில இருக்கிற புஷ்பங்கள் இந்த துளசி மாலையெல்லாம் சுவாமி தொட நன்னா இருக்கு, அபாடா படுத்த அப்படி இருக்கல்லவா அப்படின்றதும் மெத்து 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 மெத்துன்னு ஒரு திருத்தொடைகள் சுவாமிக்கு. அதனால அந்த புஷ்பங்களுக்கு அது அந்த புஷ்பங்கள் அப்படி அழகா பார்த்து பாத்தீரா உன் மேல உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா உடனே பத்மநாபர் சொல்லுவாங்க, நீயாவா வந்த என் பக்தன் என் பக்தை கொடுத்தா அதனால என் மேல ஏறினார், நீயாவா வந்தா எல்லாம் என் பக்தன் கட்டின்ற புண்ணியம்னு நமக்கு சப்போர்ட் பண்றாராம். அந்த பூ கொடுக்கற நம்ம பண்ற பாடு, நம்ம பண்ற அட்டகாசம், நம்ம பண்ற பெருமை அகம்பாவம், சுவாமிக்குதான் அது இருந்தாலும் பூக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார், என் பக்தன் என் பக்தை எனக்காக கொடுத்தது அப்படின்னு சுவாமி சொல்றாராம். அதனால அந்த ஒவ்வொரு பிரபந்தமும் ஒரு புஷ்பம் போலே, அந்த ஒவ்வொரு புஷ்பத்தை சொல்லும் பொழுதும் தொமல்லி பூ அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் பரிமளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுபோல பிரபந்தத்துல 4000 பிரபந்தத்துல ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் ஒரு குணம் ஒரு மனம் ஒரு அழகு ஒரு நேர்த்தி ஒரு விசேஷம் எல்லாம் உண்டு. அதனால இந்த திருமாலை நிஜமாவே நல்லது, வாசிங்கோ தப்பே கிடையாது. முதல் பாசுரம் சொல்றா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது மூவலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே சொல்றார். நான் வந்து இந்திரியங்கள் எல்லாம் அடக்கினவன் கிடையாது, இந்திரியங்களை அடக்கணும்னு ஆசைப்படுறவனும் கிடையாது, பிரயத்தனப்படுறவனும் கிடையாது, அதுக்காக வருத்தப்படுறவனும் கிடையாது. நம்ம கோஷ்டி ஆனவன முடியும், டாக்டர் சொல்றார் மாத்தி கேட்குமோ அப்படின்னு அவருதான் சொல்லிட்டு தான் போயிட்டு இருப்பார். சில பேர் எல்லாம் சொல்லுவார், அவர் தான் சொல்லிட்டு இருப்பார் டாக்டர், அது சில பேர் சொல்லுவா அந்த டாக்டர் போகிறதே இல்லை குருஜி, போனா எதையானு சொல்ற இந்த பம்பே வேண்டாம் ஏதோ முடிஞ்ச சாப்பிடும் முடியல ஒரு அனாசின் மெட்டாசின் எதையான போட்டு அப்பப்போ போடுது. அதுல இன்னும் சில பேர் உத்தமர்கள் டாக்டர் போயிட்டு வந்து ஒன்னும் பிரச்சனையே இல்லை இப்படியே நீங்க கரெக்டா இருக்கு, இந்த டயட் மெயின்டைன் பண்ணுங்க. டயட்டே மெயின்டைன் பண்றது இல்ல, ஆனா டாக்டர் சொன்னாலும் சொல்லிடுவான். இப்படியே நல்ல வாழ நிறைய பேர் லோகத்துல உண்டு. அந்த மாதிரி இவர் சொல்றார், நான் இந்திரிய நிகிரகம் பண்றவன் கிடையாது, பண்றதுக்கு பிரயத்தனம் பண்றவன் கிடையாது, பண்றதுக்குரிய ஆசையும் கிடையாது, ஆனாலும் ஜாலியா தைரியமா சுத்தின்னு இருக்கு. சில குழந்தைகள் எக்ஸாம் வரைக்கும் படிக்காம ஜாலியா இருக்கும். அப்பா அம்மா கேப்பா, படிக்கவே இல்லையேப்பா, படிக்கவே இல்லையாம, எல்லாம் பாத்துக்கலாம், இன்னைக்கு ராத்திரி படிச்சு நாளை காத்தால எக்ஸாம் எழுது, நமக்கு பக்கு பக்குன்றது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிருக்கு, தெரிஞ்சா ஒரு நாள் மட்டும் ஃபீஸ் கட்டிதான் போதுமே, இப்படி காலேஜுக்கும் போகிறது இல்லை, ஸ்கூலுக்கும் போகிறது இல்லை. ஆனா ஒரு நாள்ல படிச்சு எழுதுறா அவ்வளோ பெரிய புத்தகத்தை ஒரு நாள். நிஜமா நம்ம குழந்தைகள்லாம் நல்ல புத்தி சாதுரியம், அது கைக்கொண்டு பார்த்துட்டு இருக்கும் பல ஊர்களில் பல இடங்கள்ல. அது என்னமோ ஒரு நாள் கடகடகடன்னு படிச்சுடுறா, கடகடன்னு எழுதுறா, ஆனா என்னமோ மார்க் வாங்கிடுறா வச்சுக்கோங்களே, அது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பரவாயில்ல, அவ்வளவு புத்திசாதுரியம் இருக்கு, நம்ம மாத்த குழந்தைக்கு சந்தோஷப்பட்டு அதனால பழச்சு ஓடிட்டு இருக்கு காலம். இவர் சொல்றாரு, நாங்கள்லாம் இந்திரியங்களை அடக்கிறவா இல்ல, ஆசைப்படுறவா இல்ல, ஆனாலும் தெம்பா தைரியமா இருக்கும். யம தர்மராஜன் கிட்ட பயம் வேண்டாமோனா பயம் வேண்டாம், அவர் நம்ம யம தர்மராஜன், நம்ம ஃப்ரெண்டு. அப்பா யமா, அவர் நம்ம பக்கத்துல இருக்க, ஹே யமா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க. நான் யமனை தேடினு போக வேண்டாம், பிடரில உட்கார்ந்து இருக்காங்க, பிடரி சவாரி பண்றாராம். ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றாரு, சாஸ்திரமும் சொல்றாரு, நம்ம கூட பிறந்தவன் யார் அப்படின்னா யம தர்மராஜா, அதனால யாரும் கிடையாது. கூட பிறந்தவா யார் அப்படின்னு நிறைய பேரை கேட்டோம்னா எனக்கு அந்த அஞ்சு அண்ணா என்பதெல்லாம் சொல்லுவோம். சரியா கூட பிறந்தவா, நான் பிறக்கும் பொழுது டக்குன்னு அந்த உட்காரது யாருன்னா ரெண்டு பேரும் நம்ம கூட கன்ஃபார்மா இருக்கா, ஒன்னு சுவாமி, இன்னொன்னு யமதர்மராஜா. சுவாமி உள்ள இருக்கா, யமன் வெள்ள உட்கார்ந்து இருக்கா. இவா ரெண்டு பேர் இட்ட விளக்கா ஜென்மா ஓடிந்துருக்கு, பிடரியிலேயே உட்கார்ந்து இருக்கா. நம்ம எங்க போனாலும் பிடரியில உட்கார்ந்துட்டே இருக்கா. இந்த ஜென்மா எப்ப முடியும்ன்ற ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு ஜென்மா. அதனால சொல்றாரு, ஆனா அந்த யமனை பத்தி எனக்கு கவலையே இல்லை, ஜோரா நான் பாட்டுக்கு இருப்பேன். ஏன்னு கேட்டா நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா ரங்கா, மூவலகத்தையும் உண்டு உமிழ்ந்த முதல்வனான உன்னுடைய நாமத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, உன்னுடைய நாமத்தை நான் சொல்லி கொண்டிருக்கேன், இவ்வளவுதான். இதை தவிர வேற ஒரு தகுதி இல்லை. அது ஸ்ரத்தையோட சொல்றேனோ, ஆசையோட சொல்றேனா, வினயத்தோட சொல்றேனா, அதெல்லாம் கிடையாது. ரங்கா சொல்றேன் வருதோன்னு திருவி முகுந்த மாலதா ஸ்ரீநாத சொல்லுங்க, ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணே அச்சுத சைடபாரே ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரே அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவா. அழகா வருதோன்னு எத்தனை பேர் சத்தியோட சொன்னேன், எத்தனை பேர் ஸ்ரீராமா திரும்ப ராமன் நினைச்சேன், எத்தனை பேர் ஸ்ரீ பத்மநாபான் பத்மநாபம் நினைச்சு, எத்தனை பேர் கிருஷ்ணான்னு முழு கிருஷ்ணன் நினைச்சு, அதுக்கு டைம் இல்ல கிடக்கணும் சொல்லிட்டோம், எத்தனை பேருக்கு ஸ்ரீநாத்ஜியை நினைச்சு ஸ்ரீநாத, எத்தனை பேர் நாராயண் நினைச்சு, யார் யார் நினைச்சு, நான் சொல்றேன்னு நினைச்சு, ஆனாலும் சொல்ல வந்ததுன்னு அதான் சரியா. ஸ்ரீநாதன்னா ஸ்ரீநாத்ஜியை நினைக்கணும், ஸ்ரீநாதன் நினைக்கணும், நாராயணன் நாராயண் நினைக்கணும், வாசுதேவன்னா வாசுதேவன் நினைக்கணும், ஸ்ரீகிருஷ்ணனா கிருஷ்ணன் நினைக்கணும், பக்தப்பிரியனா பக்தப்பிரியன் நினைக்கணும். ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சுவாமி நினைக்கணும், அட்லீஸ்ட் எல்லா நாமத்துக்கும் சேர்த்து ஒரு பத்மநாபனையா நினைக்கணும். எத்தனை பேர் நினைச்சு அப்படியே நினைச்சாலும் எத்தனை பேர் பூர்ணமா நினைச்சு இல்லையே, கடகடகடன் அப்படியே அடுத்து ஸ்ரீநாதன் நாராயணன். இந்த சப்தத்தில மனசிரமிச்சதே ஒழிய அந்த சப்தத்திற்குரிய வஸ்துவான சுவாமி கிட்டே மனசிரமிச்சதான்னா டவுட்டு தான், கன்ஃபார்ம்டா இல்ல போனா அப்படி டவுட்னு சொல்லிப்போம். சில விஷயங்கள்லாம் பட்ட வர்த்தனமா சொன்னா மனசு கேட்காது, சங்கடப்படும், அதனால சங்கடம் வேண்டாம். ஆனா அந்த நாமத்தை சொல்ல வருவோம், ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி ஸ்ரீ பத்மநாப அச்சுத கைடபாரி ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரி அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி. அப்ப இவ்வளவு வசதியா இருக்கு இல்லையா, அதனால அவர் சொல்றாரு, நீ நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டா, உன் நாமத்தை சொல்றேன்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு தைரியம் எனக்கு இருக்குப்பா, வேற ஒரு தைரியம் எனக்கு கிடையாது. குழந்தைகள்லாம் கேளுந்தமா அப்படின்னு கத்தும் இல்லை, ஆதிலேயே பெரிய பசங்க சின்ன குழந்தைகள் இருக்கும், சமயத்துல பெரிய குழந்தைகள் சின்ன குழந்தை வம்பு பண்ணும், சின்ன அதை அடிக்கலாமா இதான் பண்ணு கொஞ்சம் வம்புனா இந்த குழந்தைகளுக்கு ஒரு பிரம்மாசமா அப்படின்னு ஒரு கத்து கத்தும். உடனே என்ன ஆச்சு, நம்ம ஓடி வருவா, அடிக்க வரான், ஏன் அடிக்க வர, அடிக்க வாங்கிருக்க மாட்டான், சும்மா அதுக்குள்ள இந்த அம்மான்ற ஒரு வார்த்தை கத்திட்டுனா அம்மா சமையல் கட்டில இருப்பார், வச்சு வாங்கினா அதை யாரு அவனா அப்படின்வா. இது குழந்தை அடிச்சிருக்கவே மாட்டான். இதுக்கு அம்மான்னு சொன்னா அக்கா பண்ணிருப்பான், அண்ணா பண்ணிருப்பான்னு தெரியும். அம்மா அவளை சித்துவான் அம்மா அப்படின்னு கத்து. இந்த அம்மான்ற சப்தத்துக்கு அம்மா இங்கேருந்து சப்தம் போடுவா, இதுக்கு ஒரு பலம் கிடைச்சது. பாத்தியா அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோம் ஜாகிரதை அப்படின்னு நம்மள பாடம் இருப்பேன் சொல்லுவோம். பெரியவாளை பார்த்து சின்ன குழந்தை கொக்கு காட்டி அம்மான்னு சொல்லிடுவேன் ஜாகிரதை அப்படின்னு. அந்த மாதிரி நம்மன பார்த்து நம்ம பக்கம் ரங்கா உன்னை கை கூப்பிடுவான். எவன் பாத்து எடுத்து நடந்தா ரங்கா கை கூப்பிடுவா. ஆனா மார்கண்டயம் கிட்ட வாங்கின பலம் இன்னும் ஞாபகம் இருக்கு. சிவன் உதச்ச உத இன்னி வரைக்கும் மறக்கல. அப்பா வேண்டவே வேண்டாம், யமன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான். அதேதான் ரொம்ப பொல்லாதவன் ஆனா ரொம்ப நல்லவன். யாருக்கு நான் பக்தி பண்றவாளுக்கு நாமஜபம் பண்றவாள். அதனால அவன் நாமத்தை சொல்லிட்டான்னா பகவன் நாமத்தை சொன்ன பக்கத்துல வருதில்லை. அதனால நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. உன் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு தகுதிய நீ கொடுத்திருக்க. அதனாலே அந்த நாம பலம் என்னிடத்துல இருக்கிறதுனாலே நமன்னு சொன்னா யமன் அர்த்தம் தமிழ். அந்த யம தர்மராஜன் அவனுடைய கிங்கரர்கள் தலை மீது நான் கால் வச்சு ஆனந்தமா கூத்தாடன். எப்படி நீ காளிய நர்தனம் ஆடினாயோ அதுபோல யமன் யமனுடைய புத்திரர்கள் யமபுத்திரர்ல ஒருத்தர் சனீஸ்வரன் ரவிக்குமார் அப்படின்னா ரெண்டு பேர் ஆச்சரியமா ஜோரா அந்த அவ்வளவு விசேஷம் அந்த சனீஸ்வரனால பல பக்கத்துல வரமாட்டான்னு சொல்றா. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது மூவழகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. உன்னுடைய நாமம் என்கிட்ட இருக்குப்பா, இது போதும். என்கிட்ட கலத்திருக்க ஒரு பெரிய துருப்பு சீட்டு ஒரு பிரம்மாஸ்திரம் அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கு. இதனாலே நான் ரட்சப்பட்டுடுவேன், இது என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்றேன் சொல்லிட்டு அடுத்த பாசுரத்திலே அந்த நாமத்தினுடைய இனிமை அதனுடைய அழகு இத சொல்ற ஒரு சுகம் இத சொல்ற ஒரு ஆனந்தம் இத சொல்றதுனால கிடைக்கக்கூடிய குதூகலம் இந்த நாமாமிரதத்துக்கு சமானமா வேறொரு அமிர்தம் இல்லே. நாமாமிரதம் இவ்வளவு அழகா சொல்றா. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. பகவானே உன்னுடைய ரூபத்தை வர்ணிக்கும்படியான நாமம் உன்னுடைய குணத்தை சொல்லும்படியான நாமம் உன் பிரபாவத்தை சொல்லும்படியான நாமம் கிரிதாரி அப்படின்னு சொல்ல கிரிய தரிசனோட பிரபாவத்தை சொல்ற நாமம் மணிவன்மா அவனுடைய ரூப லாவண்யத்தை கலர சொல்ற ஒரு நாமம் அச்சுதா அவனுடைய குணத்தை சொல்ற ஒரு நாமம் அச்சுதான் அப்படின்னா நழுவ விடாதவன் நழுவாதவன். இப்படி பகவானுடைய ஒவ்வொரு நாமமும் பகவானுடைய ஒரு பிராபான்யமான பிரத்யேகமான ஒரு விஷயத்தை சொல்ற விஷ்ணு விஷ்ணு உபசத்காரகர் பேஷஜம் திக்ஷக்கு மருந்தும் அவன்தான் வைத்தியனும் அவன்தான் பயநாசனக பய கொடுக்கிறனும் அவன்தான் பயத்தை நாசம் பண்றவனும் அவன்தான். இப்படி ஒவ்வொன்றும் அவனுடைய வித்தியாசமான லீலைகள் எல்லாம் சொல்றது ராதிகாரமணன் ராதிகாவிடத்துல ரமிக்கிறவன் அப்படின்னு அர்த்தமாக ராமன் நாளே ரமிக்க செய்கின்றவன் அப்படின்னு சொல்லும் சீதாபதின்னு சொல்லும் சீதையுடைய பத்தின்னு சொல்லும் பூபத்தினா பூவ பூமியை ரட்சிக்கக்கூடிய பத்தி நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லும் ஆச்சரியமா ஜோர அனந்தசயனன் அப்படின்னு சொல்லும் ஜோரா படுத்து நிற்கிறவன் அப்படின்னு சொல்லும் நின்ற நாராயணனே பேர் ஒரு பெருமாளுக்கு சிவகாசியில் இருக்கிற பெருமாள் பேரு திருத்தங்கல்னு திவ்ய தேசம் சுவாமி பேரு நின்ற நாராயணன் அது நின்றுதான் இருக்காரு அப்படியே நின்றனால நின்ற நாராயணன் அவ்வளவுதான் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக நின்ற நாராயணன். அது ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு பெருமாள் ஒவ்வொரு ஒரு திவ்ய தேசம் பேரு திரு நின்ற ஊர்னே பேரு ஊர் பேரு நின்ற ஊர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை யாராவது வந்திருக்காரு உட்கார என்ன சொந்த ஊர் திருநின்ற ஊரோ அப்படின்னா நிக்கிற அவ்வளவு பிடிக்குமா சுவாமி நிக்கிறார் இவாறு நிக்கிறார் திருநின்ற ஊரோ அப்படின்னா வைஷ்ணவ பரிபாஷை எல்லாம் வந்து ஆத்துல அப்படியே அவருக்கும் எப்போது அனந்தசயனம் தான் அப்படின்னு அப்படி சாதாரணமா அனந்த சயனம் அந்த வார்த்தை சுவாமா அவர் திருப்பந்தக்காக அனந்த சயனம் வார்த்தை வராது அது திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் அனந்த சயனம்ன்ற வார்த்தையும் நிறைய வரும் வேற யாருக்கும் அந்த வார்த்தை ரொம்ப ஜோரா வராது. போகத்தை யாராவது ரொம்ப அழகு அப்படின்னா பெரிய சுந்தர நம்பியோ சுந்தர பரிபூர்ண நம்பியோ திருப்பூர்குடிக்காரன், அவளை பொறுத்த வரைக்கும் சுந்தரத்துவம் அப்படின்னா அவனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னுடுவான். அது ஒவ்வொரு அவ ஊருக்கு தகுந்தா போல, திவ்ய தேச பரிச்சயத்துக்கு தகுந்தா போல ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் சொல்லுவா. ஆழ்வார்த்தனை பக்கம்லாம் போனா அவர் நினைச்சாதான் எல்லாம் நடக்கும், அவர் தான் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆதிநாதரோ அப்படின்வா. ஏன்னா ஆதிநாதன் அல்லவா, அதனால அவன் அந்த ஊருக்காராளுக்கு அப்படிதான் வரும். யாராவது ஒருத்தர் ஏதாவது பூவை எடுத்து கொடுத்தா பெரிய ஆண்டா நினைப்போம் அப்படின்வான். ஸ்ரீவில்லிபுத்தூர்காரால சுபாவமா வரக்கூடிய ஒரு வார்த்தை, யாராவது இடுப்பு வளர்ச்சி என்ன ராஜகோபாலம்னா அப்படிங்க மன்னார்குடிக்காரால இடுப்பு கொஞ்சம் வளர்ச்சி முடியாதான் ராஜகோபாலம் நிக்கும் நினைப்பா, அது சுவாவமா வரும். அது எந்த மூர்த்தியை பார்த்து பரிச்சயப்பட்டிருக்காளோ எதையே அனுஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காளோ அதேதான் அந்த பரிகாசத்துல கூட அப்படி வரும். அந்த மாதிரி இவர் சொல்றார், உன்னுடைய விதவிதமான இந்த நாமங்களை சொல்லக்கூடிய இந்த ஒரு பாக்யம் என்ன சுவையப்பா, எத்தனை அழகா இருக்கு. திருப்பதி போனோம்னா கோவிந்தா கோவிந்தா ஏடு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்த நாமம் கேட்கணும் அப்படின்னா திருப்பதி தான். அப்படி வெக்கப்படாம ஒரு கத்து கத்துவா நாராயணன் நாமத்தை நான் சாபா கேட்கணும்னா குருவாயூர் தான், வேற எங்கேயும் போகப்படாது. வேற எங்க போனாலும் பத்ரி போனாலும் பிரயோஜனம் இல்லை, பத்ரியில குளிர வாயை திறக்க முடியாது. அப்புறம் தான் நாராயண நாபாரத்துக்கு சுவாவமா வந்துடும். அது அப்படிதான் அந்த மாதிரி அந்த அதுக்குதான் ஒவ்வொரு திவ்ய தேசமா சில பேர்னா அப்படி எப்ப நேரம் கிடைக்கிறதோ உன்னை யாத்திரையே அப்படின்னு கிளம்பிடுவான். ஒவ்வொரு திவ்ய தேசமா போகிறது ஒவ்வொரு கோவிலா போகிறது கிடான்னா அங்க போய் நின்று அந்த நாமத்தை சொல்லி அந்த நாமத்துடைய சம்பந்தப்பட்ட சுவாமி அனுபவிக்கிற சுகம் இருக்கு பாருங்க, அது விசேஷம். பண்டரிபுரம் போனாலே பாண்டரங்கா விட்டலா விட்டோபா இருக்கும், நம்ம எல்லாம் விட்டல் சொல்றதுக்கும் மகாராஷ்டிரா விட்டல் அப்படின்னு விட்டல் அப்படின்னு உரிமையோட அது ஸ்டைலா ஃபேஷன் விட்டல் அப்படின்னு விட்டு அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும். அவ சொல்றது நம்மள மாதிரி பண்டரீநாதா பண்டரி அவ சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. பண்டரீ அப்படின்னு இழுப்பா இந்த பண்டரீச்ச அப்படின்வா, ரொம்ப அழகா இருக்கும். பண்டரீ கவரதா அந்த ரொம்ப அழகா விட்டல அப்படின்னு நம்ம விட்டலா அப்படின்னு ரசமே இல்லாம அந்த ஒரு அழுத்தானமா அப்படின்னு சித்திக்கிறது அப்படின்னு சித்திக்கிறது தெரியா சித்திக்கிறது அப்படின்னு சித்திக்கிறத கூட சித்திப்பா சொல்ல மாட்டான், கஷ்டமா சொல்லுவான். விட்டல் அப்படின்னு ஒரு அழுத்தம் விடுவான், விட்டல் சொல்லும் பொழுது நாக்கு வந்து நின்றுடுவான். விட்டல் அவ அப்படி அவ சொல்லும் பொழுது அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ நாக்களை வந்து சுவாமி நிற்பான். அந்த மாதிரி அந்த நாமம், இந்த நாமம் சொல்றதுதான் சுகம். என்ன வேணும் அதுதானே பரம சுகம். திருவனந்தபுரத்துல ஏகாதசி அப்படின்னா கூட்டம் விழுந்து விழுந்தடிச்சுன்னு ஓடுறது ஏகாதசி பஜனை அப்படின்னா அந்த நாமம் இழுக்கிறதே. 1,00,000 கோடி பெருமாளை காட்டுல தூண்டு ஒரு பாண்டரன் இழுக்கிறானு ஏகாதசி பஜனை. இன்னைக்கு சாயங்காலம் பத்மநாபனை பார்க்க முடியாது, காத்தாலே பார்த்துட்டு போயிடுவா சில பேர். சாயங்காலம் டைம் இல்ல பஜனைக்கு போகணும் அப்படின்னு பத்மநாபனை ஓரம் கட்டிட்டு ஒரு பாண்டரங்க பஜனையா அப்படின்னா அப்ப பஜனை எவ்வளவு வசதியும் பார்த்துக்கோம். அந்த நாமாமிருத்தம், அந்த நாமாமிருத்தம் அதனாலதான் நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் சிவ கிம் ஔஷதைஹி துஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் இப்ப. அந்த நாமத்தை சொல்ற ஒரு சுகம், அது போல வர என்ன வேணும். சிறந்தாக்கி எழுதுணையாம் செங்கன்மால் நாமம் மறந்தாரை மானிடமாவையேன் ஆழ்வார்கள்லாம் சொல்றா. எல்லாருக்கும் எழுதுணை என்னைக்குமே பெரிய ரக்ஷ எதுன்னா நாமஜபம். சிறந்தார்க்கு எழுதுணையாம் செங்கன்மால் நாமம், செந்தாமரை கண்ணனுடைய அந்த மால் பிரேமையுடைய அவனுடைய நாமம் செங்கன்மால் நாமம். மறந்தாரை மானிடமா வையே, மறந்தாச்சுன்னா மனுஷா இல்லை. அது என்னைக்கு ஞாபகம் இருக்கோ, என்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கோ அன்னி வரைக்கும் மனுஷா. அது இருந்தா இன்னைக்கு ஒரு தடவை நீங்க கிருஷ்ணா ராமா கோவிந்தா பத்மநாபா சொல்லிருந்தா நீங்க மனுஷா. ரெடி நீங்க ஆதார் கார்டு வச்சுக்கோங்க வோட்டர் ஐடி வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் மனுஷா லிஸ்ட்ல சேர்த்து கிடையாது. ஆழ்வார் கன்ஃபார்மா சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு போட்டோ இருக்கு, கண் இருக்கு, கை இருக்கு, என் ரேஷன் கார்டுல பேருக்கு, இதெல்லாம் லிஸ்ட்ல கிடையாது. இதெல்லாம் லௌகீகத்துக்கு வேணா பிரயோஜனப்படும். தேவர்கள் கோஷ்டி, பக்தர்கள் கோஷ்டி, நித்யசூரியர்கள் கோஷ்டியில சேரணும் அப்படின்னா பகவன் நாமத்தை சொல்றவா மட்டும்தான். சிறந்தார்க்கு எழுதுணையாம் செங்கன்மால் நாமம் மறந்தாரை மானிடமா வையே, அறந்தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் ஓதுவதே நாவினால் உண்டு. அவன் நாமத்தை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நாக்கு இருக்கு, அப்படி அவன் நாமத்தை சொல்லும் போ அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இவர் சொல்றார், அவன் நாமத்தை சொல்றத போல சுகம் வேற என்ன உண்டு? வேற எது? ஆனந்தம். ஆனந்தம் தரக்கூடிய விஷயம் லோகத்துல வேற ஏதானும் உண்டோ அப்படின்னா, நாம ஜபத்தை காட்டிலும் சுகம் தரும் காரியம், சுலபமான காரியம், அடுத்தவாளுடைய சகாயம் வேண்டாதபடி நம்ம அசகாய சூரனா செய்ய முடிஞ்ச ஒரு காரியம் நாம சங்கீர்த்தனம் உண்டு. குருவனுக்கு யார் சகாயம் இருந்தா அந்த குழந்தைக்கு சொல்லுங்க, 5 வயசு குழந்தைக்கு அடுத்தவாளுடைய சகாயம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது லௌகீகமா பார்த்தோம்னா. ஆனா அந்த 5 வயசு பிள்ளையாண்டானுக்கு யாருடைய சகாயமும் இல்லாமல் ஜீவிக்க முடிஞ்சதுன்னா வாசுதேவா. இந்த ஓன்னமோ பகவதே வாசுதேவாய அந்த நாமம் அவனுக்கு அத்தனை ஒரு பலத்தை ஆச்சரியமா கொடுத்துடுத்து அப்படின்னா, நாமம்தான் சர்வசிரேஷ்டம். பிரகல்லாதனை அந்த பாடுபடுத்தின இரண்ய கசிபுகிட்டே இருந்து காப்பாத்தினது ஓம் நமோ நாராயணான்ற அஷ்டாட்சரம். ஸ்ரீமான் வாசுதேவாச்சாரியரை பார்க்க போயிருந்தேன், தெரியாது. அப்பா பரமபதிச்சுட்டார், ஒரு 30 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், மார்கழி மாசம் தான் பரமபதிச்சுட்டார். தகவல் தம்பி, சரி துக்கம் விசாரிக்கிற மாதிரி போகக்கூடாது. பரமபதிச்சுட்டா அப்படின்னாலே அது பெரும பாக்கியம், கங்கிராட்ஸ் பண்றதுதான் போகணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெரிய பாக்கியம் உங்களால கிடைச்சிருக்காது, கங்கிராட்ஸ் சொல்லணும் தெரியுமா? யாராவது ஜெயிச்சுட்டா இல்லாட்டி அவருக்கு பணம் கிடைச்சிருக்கு, ஒரு சொந்த வீடு வாங்கினா கங்கிராட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா. அந்த மாதிரி யாராவது பெரியவாள்லாம் பரமபதிச்சிருக்கா அப்படின்னா அவர் சம்மந்தவாடாவது துக்கம் விசாரிக்கவே கூடாது. துக்கம் விசாரிக்கிறது அதுக்குதான் சொல்லாரு. சாதாரண மனுஷா போயிட்டானா துக்கம்னு விசாரிக்கணும், பெரியவாள்லாம் துக்கம் விசாரிக்கிறது வழக்கமே கிடையாது. விசாரிச்சா சௌக்கியமா பகவான் நாமத்தை ஜெபிச்சிருக்கேன் அப்படிதான் விசாரிக்கணும். துக்கத்தை துக்கம் தான் விசாரிக்காமலே கூட இருக்க பிறந்ததே இருக்க. இன்னைக்கு துக்கம் இல்லாம இருந்திருக்கோம் சொல்லுங்க, சகிக்க முடியாத துக்கம் என்னதான் நம்ம இன்னும் பாக்கல சொல்லுங்க. அவ்வளவுங்க சொல்ற, இதுக்கு மேல பெரிய துக்கம் என்ன வந்துட போறது? சம்சாரத காலம் பெரிய துக்கம் உண்டோ? ஜென்மாவகாலம் பெரிய துக்கம் உண்டோ? அதுல காணாத துக்கம் புதுசா வரப்போறதா? திரும்பி திரும்பி வந்தா அவமானம் ஏற்கனவே பட்டதுதான், சின்ன வயசுல இருந்து பட்டுன்னு இருக்கிறதுதான். வியாதி, ஜனனமே வியாதி தான். சரீர பலகீனம் அதுவும் அனுபவிச்சுட்டுதான் இருக்கும், நஷ்டம் அனுபவிச்சுட்டுதான் இருக்கும். புதுசா என்ன வரப்படும்? ஏன்னா புதுசா மனுஷா வர வரும் அவ்வளவுதான். சிக்கன் குனியா வரும், அப்புறம் டெங்குன்னு வரும், அவ்வளவுதான். அதைப்பட்ட ஜனம்தான் இதுவிதமா இப்படிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. திருவிழா போறவா அவமானப்படுத்துவா, தெரிஞ்சவா அவமானப்படுத்துவா, தெரியாதவா ஏமாத்துவா, தெரிஞ்சவா ஏமாத்துவா, அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல இதே தானே. இதுக்கு மேல புதுசா ஒரு துக்கம் என்ன வந்துட போறது? ஒன்னும் கிடையாது. ஏன்னா ஒரு துக்கம் புதுசுன்னு சொல்லலான்னா யம தர்மராஜன் யமகிங்கிறவர்களை பாக்குறது, அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா திருவனந்தபுரம் ஆச்சு, அதனால அந்த துக்கமும் கிடையாது. அதனால இதை விட பெரிய துக்கம் என்னடா வந்துட போறது அப்படின்ற சுவாமியை பார்த்து. அப்ப அதனால துக்கம் கேட்க போல அவருடைய தோப்பனாருடைய பிரபாவம், அவருடைய ஆத்தியாத்மிக விஷயத்துல அவருடைய ஈடுபாடு, அவருடைய குணங்கள், அவர் பகவான் அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் கேட்டு இருந்தோம். அப்ப சொல்லிட்டு இருந்தா ரெண்டு மணி நேரம் நல்ல சுகமான ஒரு சத்சங்கம், சரியா 2 மணி நேரம். அவ அப்பா எப்படி எல்லாம் ராமாயணத்தை அனுபவிப்பார், எந்தெந்த விஷயத்த எப்படி சொல்லுவார், அவருடைய மாதா மகர் பிதா மகர் தாத்தா தான் சொல்லிட்டு இருந்தார். அவரோட தாத்தா வாசுதேவாச்சாரியோட தாத்தா பத்திரிகாசிரமத்துல போய் இருந்துட்டு 20 லட்சம் அஷ்டாட்சரம் ஜபிச்சிருக்காங்க. 20 லட்சம் நமக்கு கனெக்ட் பண்ணவே முடியாது. அது எப்படி? அங்க வெறும் பாலும் கிழங்கு சாப்பிட்டு 6 மாசம் அங்க குகையிலேயே இருந்துட்டு, அங்க 20 லட்சம் முடிய வரைக்கும் அங்க குகையிலேயே இருந்துட்டு அத்தனை 20 லட்சம் அஷ்டாட்சரம் ஜபிச்சுட்டு அப்புறம் வந்துட்டார். அப்ப அவர் எப்படி இருப்பார் பாத்து? அந்த வம்சத்துல வந்தது 20 லட்சமா. பத்திரிக்கை போனா எப்படா கிளம்பலான்னு தான் தோணும், கிரிக்கலான் தோணவே தோணாரு. பார்த்தா சபார பத்திரிகை பார்த்தாச்சு, சீக்கிரம் கீழே இறங்கலாம், மேல போனா தோணவே தோணாது. அங்கே நீங்க அப்படியே மேல போயிடலாம், வைகுந்த விண்ணக போலாம் தோன்றது இல்லை. அத்தனை சிரேஷ்டம். உங்களோட தோப்பனார பத்தி சொல்லிருந்தா நித்தியம் சகஸ்ரம் தடவை காயத்ரி ஜெபிப்பாரு, அதுக்கப்புறம் சகஸ்ரம் தடவை அஷ்டாட்சரம் ஜெபிப்பாரு, அதுக்கப்புறம் சகஸ்ரம் தடவை துவயம் ஜெபிப்பாரு, அதுக்கப்புறமா டெய்லி ராமாயணம் பாராயணம். இது தவிர வேற வேலையே கிடையாது, ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் பிரபந்தம் சேமிச்சுட்டு இருப்பாரு. இதேதான் சாப்பிடறது சரீர சித்த மண்டல தான், மற்ற எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இதுவே. இது நடுவில் குடும்பத்தையும் கவனிச்சிருந்து இருக்க எப்படி நடக்குமோ அவ்வளவுதான். எப்படி நடக்கும் அப்படின்னா, நாம ஜெபம் பண்ணிட்டு தானா நடக்கும் அவ்வளவுதான். நம்ம இதை நடத்தணும் நினைச்சிட்டு இருக்கோம், இது தானா நடக்கிற விஷயம். இதுக்கு போய் ரொம்ப பரிசிரமப்பட்டு இது எப்படியாவது அப்படி பண்ணிடணும், இப்படியாவது குழந்தை உருப்பட வச்சிடணும், இப்படியாவது அவனை செட்டில் பண்ணிடணும், இப்படியாவது வீடு கட்டி முடிச்சிடணும், எப்படியாவது நாமம் ஜபிக்கணும், நீங்க முடிவு பண்ற விஷயம் மத்தெல்லாம் எப்படியாவது நடந்துடும், இதெல்லாம் பண்ணிடணும்னு நினைச்சிருக்கள். இது அவசியமே இல்லை, இது எப்படியும் நடக்கும். யோக க்ஷேமம் வகாந்தியம் சுவாமி சொல்றாங்க, நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு. எப்படியாவது நாம ஜபம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் எப்படியாவது நடக்கும், எப்படியோ நடக்கும், எப்படியோ நடக்கும். நம்ம கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட வேண்டிய விஷயம் இல்ல. என்ன ஞாபகம், கோகுலத்துல பிருந்தாவனத்துல இருந்தவாளுக்கு எது எப்படி நடக்க போகுதுன்னு கவலையாபட்டு இருந்தா சொல்லுங்க. கிருஷ்ணன் கிட்ட வெண்ணையை காப்பாத்துற மட்டும்தான் பெரிய கவலையா இருந்த அவளுக்கு, மற்றபடி லௌகீகமா ஒரு கவலை இல்லைடா. அதெல்லாம் கண்ணன் பாத்துவான், அதர அவளுக்கு ஒரு உரிமை உண்டு. வெண்ணை சொல்லினோன்னு எங்க ஆட்டில் பாத்துக்கோ, எங்க மாமாவுக்கு எனக்கு சண்டை வந்துருது, வா பஞ்சாயத்து பண்ணு. எங்க ஆட்டு மாமா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வெண்ணெய் இல்லை, என்ன வேலை கழட்டுறேன்னு கேட்கிறா. அது என்ன வேலை கழட்டுறேன் நீ வந்து சொல்லுன்னு காடை பிடிச்சி திரும்பி இழுத்துன்னு போய் மாமாவுனா நிக்க வச்சு சொல்லுடா பயல. என்னன்னு சொல்லுவேன், மாமா உங்க ஆட்டு மாமி இப்படி எல்லாம் பண்றாளே, மாமி பாக்கிறாங்க எனக்கு சப்போர்ட் பண்றானா, மாமாவிட தூண்டி விடுறானா தெரியல, அவ்வளவு வழக்கம். அதனால அவன் இஷ்டம்னு நாம ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னா மத்ததெல்லாம் 20 லட்சம் ஜபிச்சிருக்காரு பேர்பட்ட மகாத்மா பாத்துக்கோ. அந்த மாதிரி சொல்றார், உன் நாமத்தை சொல்ற இச்சுவை இதானே பான் என்ன இருக்கு, இதானே சுகமா இருக்கு. இதோட பிரயோஜனம் என்னடா, எப்ப வேணாலும் சரி எப்படி வேணாலும் சரி, ஒவ்வொரு தடவை நாம ஜபம் ஜபிக்கும் பொழுதும் ஒவ்வொரு தடவை நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்துட்டே இருக்கு. நம்ம பிராரப்த கர்மா காணாம போயிட்டு இருக்கு, யமதர்மராஜ நம்மளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கா, நமக்கு வேண்டியதெல்லாம் தானா நடந்துட்டு இருக்கு. 11 வருஷம் அஜ்ஞாத வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம், இதெல்லாம் என்னடா பண்ணா, பஞ்சபாண்டவர்கள்னா நாமஜபம் தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒரு காரியம் அவா பண்ணலீங்க. சதா சர்வதா நாமம், குருக்ஷேத்திர யுத்தத்துல அர்ஜுன் என்னடா பண்ணினானா, நாமம் ஜபிச்சுட்டு தான் இருந்தான் அப்படின்னு காணக்கிடக்கு. அதனால தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார், இச்சுவை பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சந்தன் அச்சுதா அமரவியேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். எனக்கு அந்த மோட்சம் வேண்டாம், வைகுந்த பிராப்தி வேண்டாம், இங்கிருந்து நாமம் சொல்லும்படியான வாழ்க்கை போல் இங்க இருக்கிறதே சுகம், நான் வைகுந்தம் வரலேனுட்டா. உடனே பெருமாள் பாசா, வைகுந்தம் வரலையானி, சரி 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 சரி. உடனே ஒரு பாசா தொண்டடி பொடியாழ் சுவாமிகிட்ட சொன்ன, வைகுந்தம் வரலேன்னு சொன்ன, அதுக்காக இந்த சம்சார சாகரத்துல வரலுவேன்னு சொல்லல, கொஞ்சம் அப்படிதான் கேட்கறது. அடுத்த பாசனம் அதுதான், வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேன் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் சினி பசி மூப்பு சிம்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளான். இந்த ஜென்மாவுடைய பாடு, இந்த ஜென்மா எப்படி நஷ்டமாகிறதுன்னு சொல்ற நமக்கு தெரிய மாட்டேங்கிறவன். அது சாயங்காலம் வந்தாச்சு, அவா அட ராத்திரி சாப்பிட்டு நன்னா தூங்கலாம், திருப்பி காதால வந்தாச்சு, அவாடா கால பணம் சம்பாதிக்கலாம், அந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், இவ்வளவு தெரியும். இதனால திரும்பி பார்த்தப்பறம் ஆயுசு பாருங்க, ஆயுசு ஆயுசு நஷ்டப்பட்டு இருக்குன்னு தெரியறதே இல்லையே. ராமச்சந்திர மூர்த்தியே சொல்றார், நந்தந்தி உதிதே, அழகா சொல்ற, நந்தந்தி உதிதே நந்தந்தி அஸ்மிதௌரவௌ. பரதன் கிட்ட சொல்ற, இந்த ஜனங்கள்லாம் சூரியன் உதிக்கும்போது சந்தோஷப்படுறாள், அப்பாடா பணம் சம்பாதிக்கலாம், அந்த காரியம் பண்ணலாம், இந்த காரியம் பண்ணலாம், நீ வெளியில போகலாம், அதெல்லாம் ராத்திரி வந்து எடுத்தா அப்பாடா சம்பாதிச்ச பணத்தெல்லாம் சௌகரியமா ஆத்துல போய் அழகா உட்காந்து சாப்பிடலாம், நல்லா டிவி பார்க்கலாம், சௌகரியமா தூங்கலாம். இல்ல என்னடா ஆயுசு நஷ்டமாயின்னு இருக்கிறது யாரும் யோசிக்கிறதே கிடையாது. நேற்று வந்தது போச்சு, இன்னைக்கு வந்தது போயின்னு இருக்கு, நாளைக்கு வரப்போறது சத்தியமா போறது, ஆக மொத்தத்துல நஷ்டமாயின்றே. பெரியவாசன் பிள்ளை ரொம்ப அழகா சொல்றார், பானையில பானையில ஜலம் இருக்கு, இந்த பானை ஜலத்தை எடுத்து 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 போனை சேலஞ்ச் பண்ணி உள்ள வச்சுமா, ஆச்சரியமா அந்த பானையில ஜலம் இருக்கு, எடுத்து அப்படியே குடிச்சுட்டே இருக்கும், ஜோரா குடிக்கிறோம், அப்பா அட நல்லா இருக்கு வேகமா இருக்கு குடிக்கிறோம், ஆனா அந்த பானையில ஜலம் குறைஞ்சிட்டு வர்றதுன்னு தெரியல பாருங்க நமக்கு, அந்த மாதிரி ஆயுசு நஷ்டமாகிறதுன்னு தெரியலையா நமக்கு, ஒவ்வொரு நாளா நஷ்டமாயிட்டு ஞாயிற்றுக்கிழமை 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 வந்தாச்சு போயாச்சு அவ்வளவுதான். அப்பா அதா மூணு நாள் லீவு இருக்கு, இதாவது இங்க லீவ் இருக்கு, குடியரசு தின லீவ் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு, மூணு நாள் லீவு தான் பகீர்னு ஒரு நாள் கிடையாது, முன்னாடி நாளே மாத்துட்டு மூணு நாள் லீவ் கண்டினியூஸா போச்சே துக்கம் வந்து ரிபப்ளிக் டே வந்து போச்சு அவ்வளவுதான். ஜனவரி ஒன்று 2013 வந்து 13 வந்தாச்சு, 27 போயாச்சு, 27 போயாச்சு, கை குறந்தாச்சு, இத்தனை நாள் போயாச்சு, 10 நாள் சாதாரணமா போயாச்சு, உத்தராயணம் வந்தாச்சு, உத்தராயணத்தை 10 நாள் போயாச்சு, பீஷ்மர் மாதிரி காத்திருந்து கிளம்பிக்கோமான்னு ஒண்ணு கிளம்பல. அப்பா உத்தராயணம் ஆயிடுது, உத்தராயணம் வந்துடுது, ரதசப்தமி வந்துடுது, பீஷ்மாஷ்டமி வந்துடுது, கிளம்புற வழியே இல்ல. நீ ரதசப்தமி நாளைக்கு பீஷ்மாஷ்டமி அப்புறம் அம்மாவாசை வர்றது தைப்பூசம் வந்துடுது எல்லாம் வந்தாச்சு போயாச்சு, நம்ம மட்டும் கிளம்புறதே கிடையாது. ஆனா போறோம்னு தெரியாம இருந்துட்டு இருக்கும். அதனால சொல்ற ரொம்ப அழகா வேத பிரமாணமான விஷயத்த சொல்ல, வேத நூல் பிராயுன சதமானம் பவதி இப்படிதானே ஆசீர்வாதம் பண்றான். ஆனா 100 வயசு இருந்தாலே அஹோ பாக்யம். அதனால வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேனும் கேரண்டி கிடையாது. ஆனா சாஸ்திரம் வேதம் எல்லாத்தையும் சொல்றா, சிசு உற்பத்தி ஆகும்போது அழிஞ்சு சொல்றது, நிறைய விந்தணுக்கள்லாம் போகிறது, அந்த சாதியிலே நிறைய செத்து போயிடுறது, அம்மாவோட கர்ப்பத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி அணுக்கள்ல எல்லாம் அங்கே இருந்து அப்பா இடத்துலயும் போகிறதுக்கு முன்னாடி நிறைய செத்து போயிடுது. அம்மா கிட்ட போய் ஒண்ணுதான் உற்பத்தி ஆகுது, அதுலயே சிலதுல 2 மாசத்துல 3 மாசத்துல 4 மாசம் இல்லாட்டி 7 மாசம் இப்படி இல்லாட்டி பிறந்த உடனே இல்லாட்டி பிறந்த 4-5 நாள் இல்லாட்டி பிறந்த சில வருஷங்கள் இல்லாட்டி எவ்வளவு வயசு இல்லாட்டி நடு வயசு இல்லாட்டி வயோதி காலம் ஆக மொத்தத்துல 6 சாவு 100 சாவு நம்ம கன்ஃபார்மா நடக்க போறது மரணம். அதெல்லாம் எப்படி வேணா நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா இது கன்ஃபார்மா நமக்கு கேரண்டியா ஒண்ணு உண்டு, தலையெழுத்துகளான மரணம் கேரண்டியா. ஏ மத்தியாகா அப்படின்ற விரிவாள் சொல்றோம், ஏ மத்தியாகா சுணுத அப்படின்னு தான் சொல்ற. ஏ மரணமுடைய ஜனங்களே ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். விவேகானந்த கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் பரமாத்மா வேலை சொல்ற என்ன டெய்லி டெத்தை பத்தி நினைச்சுட்டு, டெய்லி மரணத்தை பத்தி நினைச்சுட்டு அவருடைய முடிச்சார். ரொம்ப ட்ரையா இருக்குமே சுவாமி, அதை நினைச்சுட்டே வந்தாதான் பரமாத்மாவுடைய பிரபாவம் புரியும். ரொம்ப கஷ்டம் டெய்லி மரணத்தை நான் செத்து போறேன் நினைச்சிருந்தேன், எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும், வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அவரு முக்கியமா எல்லாத்துனால பிடிப்பு விட்டு போயிடும், ஆமா போ அப்படி பிடிப்பு விட்டு போயிடுமா. அப்ப தானாவே பரமாத்மா வரையறதுக்கான ஒரு தகுதி வந்து சொல்றது பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதனால அந்த அதனால பெரியவா சொன்ன நீ பாகவ அனுபவிச்சுட்டு இருக்கோம், நாராயண அனுபவிச்சுட்டு இருக்கு, ட்ரையா நினைக்க வேண்டாம், சுவாமி பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஆ சுகபிரமம் பார்த்தா எல்லாரும் மரணம் சரியா, ஆ சுகபிரமம் 7 நாள் மரணம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், 7 நாளும் வாட் இஸ் மரணம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அதுக்கு அப்ப இப்பயே பண்ணலாம்னு சொல்லிட்டு 7 நாள் வேண்டாம், 1 நாளே பண்ணலாம் சொல்லிட்டு மரணம் சொல்லி கேட்டான். அதனாலதான் பாகவதம் சொல்லிட்டே இருந்தா கேட்டுட்டே இருந்தா அப்படியே மோட்சம் அடைஞ்சுட்டான். அதனால சொல்றா 100 கேரண்டி கிடையாது, 100 போனோம் தான். வேத நூல் பிராயம் வேதம் 100 ரெண்டுமே ஆகமம் சாஸ்திரம் எல்லாம் சொன்ன மாதிரி வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். பிரிவாசன்களை வியாக்கியானம் என்றார், ஒரு காலை நிலம் இருக்கு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஒரு ஏக்கர் இருக்கு வச்சுக்கோங்க, அவன் நிறைய பயிர் போட்டிருக்கா, ஏதோ ஒரு தானியமோ நெல்லோ ஏதோ போட்டிருக்கா, அதை எப்படியும் பாதி பூச்சி அரிச்சிடுவான். என்ன பண்ணாலும் அந்த பூச்சி அரிக்கிறது கசிக்க முடியாது, சமயராதமான இதை கத்திரிக்காய் வாங்கிட்டு வரணும்னா இருக்கு அப்படின்னு வாங்கி நறுக்கிற 1 கிலோ வாங்கிட்டு 1/2 கிலோ தெரியும் எல்லாம் பூச்சி கத்திரிக்காய். அப்படி நம்ம சீக்கிரம் வரமாட்டான், முக்கா பொங்க கத்திரிக்காய் காலை கொண்டு எடுத்துருவேன், நீங்க வாங்கின கத்திரிக்காய் மிச்சம் மட்டும்தான் காலை இருக்கு, அந்த கத்திரிக்காய் நீங்க விடலாம் சாப்பிட முடியாது வாங்கிட்டு. அதனால என்ற மாதிரி அது எப்படி பாதிக்கு பாதி அப்படியே போயிடும், அது போல நம்முடைய ஆயுசு தூக்கம் அரிக்கிறதா, செல் அரிக்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா, செல் அரிக்கிறது அப்படின்னு அப்படி பூச்சி அரிக்கிறது அப்படின்னு, இந்த ஓலைச்சுவடி எல்லாம் அப்படி பூச்சி அரிக்கிறா போல இந்த தூக்கம் எதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமோ, எதை சரள சிரேஷ்டம்னு அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, எது இல்லைன்னா மனசு துக்கப்படுறதோ, எது இல்லைன்னா என்னமோ புத்தியே வேலை செய்யல, காத்தாலையும் ஜல் அடிக்கிறது, கண்ணெல்லாம் எரியறது, ஒரு வேலையும் ஓட மாட்டேங்கிறது, படுத்தா தேவல கட்டைய தாய்க்கணும்னு எதை பெரிய தவமா வச்சுட்டு இருக்கோமோ நமக்கு தெரியாம நம்மள தின்னு இருக்கான். இந்த மூட்டை கொஞ்சம் அப்படி கடிக்கும் தெரியுமா, இந்த திருச்சாலை அப்படி துணி எல்லாம் கடிச்சு அப்படி நாசம் பண்ணும் தெரியுமா, அதுபோல அப்படி செல்லரிக்கிறா போல இந்த தூக்கம் நம்முடைய ஆயுசுல பாதிய அரிக்கிறது. அது திவ்ய தேசத்துல இருந்தாலும் அரிக்கிறது தான், ட்ரெயின்ல போனாலும் அரிக்கிறது தான், சத்தங்கத்திலேயே வேற அரிக்கிறது. சத்தங்கள் அப்படி சின்சியரா தூங்குவா, சின்சியரா தூங்குவா, கேட்கறவா கூட சின்சியரா கேட்க மாட்டா, ஆனா வந்து தூங்குறவா சின்சியரா தூங்குவா. ஆளுதா சொல்லிருக்காரு பாதியும் இறங்கி போவாது, பாதியில கால் சத்தங்கத்தை தான் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க ரெண்டு மணி நேரம் தூங்கிடுறா, அதுக்கப்புறம் தூங்கிட்டு வேற நீ சத்தங்க ரொம்ப ஜோடா இருக்கு. நமக்கு சந்தேகம் வந்து நிஜமாவே சத்தங்க ஜோடா இருக்குதா, இல்லாடி வா தூங்கின காரணத்தினாலே டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போனதுனாலே ஜோடா இருக்குன்னு சொன்னால நமக்கு விளங்க மாட்டேங்க. ஆனா இந்த தூக்கம் நம்ம அப்படியே அடிச்செடுக்க தூக்கம் வரலையே அப்படின்னா அவளை பார்த்து பாவமா வேற பார்க்கணும், பாவம் தூக்கமே வரலையா மாமா இருக்கு, அந்த மாமிக்கு என்னமே ரொம்ப நாள் ஆச்சு தூங்கல. ஒரு பெரிய துக்கம் மாதிரி தானே, டாக்டர் கிட்ட போனா மாதிரி நிம்மதியா தூங்குவோம் எல்லாம் சரியாகப்படும் அப்படின்னு நான் தெரிஞ்ச ஒருத்தன் உண்டு. அவன் சொல்லுவான் என்ன கவலை ரொம்ப ஜாஸ்தி வந்து நிறைய பிரச்சனை சொல்லுவான், எல்லாம் ஓர வச்சு நம்ம நிம்மதியா தூங்கிடுவேன் அப்படின்னா போன் பண்ணி அடுக்க மாட்டான். அதான் நான் சைலண்ட்ல போட்டு எடுக்கிறான், ஒரே ஆத்த ஒரே டென்ஷன் ஒரே பிரச்சனை, நீடா பண்ண கடலை சாப்பி நிம்மதியா தூங்கிட்டேன் அப்படின்னு நல்லா ஆச்சுனா அது பிரச்சனை முடிஞ்சதோ இல்லையோ எனக்கு டென்ஷன் விட்டது அப்படின்னு. இந்த தூக்கம் பெரிய அதனாலதான் முசுகுந்த மகாராஜாவே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு தூக்கம் வேணும்னு கேட்கிறார். அதனால இவர் சொல்றார் பாதியும் உறங்கி போவான், அடிச்சு சொல்றார் ஆழ்வார் பாதி கேரண்டியா தூக்கத்துல போகிறது. நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 12 மணி நேரம் நம்ம கூட தூங்குறதே இல்ல, 6 மணி நேரம் தான் தூங்கணும், உட்காந்து தூங்குறது, சத்தங்கத்தை தூங்குறது, மக்கள் அப்படி உட்கா டிவி பார்த்துட்டே தூங்குறது, கையில புத்தகத்தை வச்சுட்டே தூங்குறது, நிறைய உண்டு. நிறைய கணக்கு எல்லாம் பண்ணி 5 நிமிஷம் அப்படி கூட்டிக்கிட்டு பண்ணுறது தான் கேரண்டியா வந்து அது 12 மணி நேரம் தூங்கினாலும் அவ்வளவு குழந்தை இருக்கும் நன்னா தூங்கணும், நன்னா தூங்கணும், தூங்கும் 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 பாதியும் உறங்கி போகும். பாம்பேல எல்லாம் கையில அப்படி பிடிச்சிட்டே தூங்குவா, ஒரு தங்கையே வச்சு இப்படியே நல்லா தூங்குவா. பக்கத்துல எவ்வளவு தூரம் பார்த்தேன் ஞாபகம் இருக்கிறாரு, பக்கத்துல தட்டி தானா வந்து இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் தூங்கிட்டு இருக்காரு நின்று நல்லா தூங்குற. அதனால சொல்ற பாதியும் உறங்கி போகும் நம்ம ஆயுசுல, நீங்க இந்த வயசு இன்னி வரைக்கும் என்ன வயசோ இதுல பாதி தூங்கி கழிச்சிருக்க நல்லா ஞாபகம் பாதியும் உறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு இந்த பாதி தூக்கத்துல போயாரு, சரி 50 வருஷம் என்ன பெருசா கழற்றணும் அப்படின்னு என்ன பெருசா கழிக்கிறார், என்ன பெருசா கிழிச்ச அப்படின்னு லௌகீகமா சொன்னா அதுக்கு ஆழ்வாசு நீங்க என்ன கிழிச்சுருக்காரு, நான் என்ன கிழிச்சு அவர் தன்னதாக சொல்லிட்டார். ரங்கநாதன் சொல்லும்போது சொல்றா நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும், சின்ன குழந்தையா இருக்கும், அம்மா இருக்க அழைச்சு அம்மா கொடுப்பா, நான் குளிச்சுப்போம், அம்மா ட்ரெஸ் போட்டா ட்ரெஸ் போட்டுப்போம், உடம்புல ஏதான கழிச்சா அழுவோம், அம்மாவே அதை எடுத்து தட்டி விட்டாதான் உண்டு. எல்லாம் அம்மா அப்பா ஆத்துல இருக்கிற பெரியவா இருக்க வழக்கு இன்னைக்கு கொடுப்பாருன்னு அவன் நினைச்சு கொடுப்பாருன்னா உண்டு. அதுவும் பாம்பேல எல்லாம் போனோம்னா பிறந்த பிறந்தன்னா அவர் மசாஜ் பண்ணி விடுறதுன்னு மாலிஷ் பண்றதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவையும் கொடுப்பாரு. இந்த குழந்தை அவ்வளவு 10 மணி 11 மணிக்கு தான் வருவா, அது வரைக்கும் அந்த குழந்தை அப்படியே கடக்க பிடிக்காம அழுக்கா கிடக்கும். அது அழகா ஆயெல்லாம் பெருக்கு லேசா தொடச்சு விட்டுருவா, எப்படியும் வருவாரு குளிப்பாடி விடுவா, அப்படியே கிடக்கும் அந்த ஆய்வு சமயத்துல உச்சா போயிட்டு அப்படியே கிடக்கும், துணி மட்டும் எடுத்து விட்டுருவா பெருசா பிடிக்காம. ஆனா வருவாருன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவருக்கும் வந்து அவ கூட மாலிஷ் பண்ணா பண்ணி அதுக்கப்புறம் குளிப்பாட்டுவா. அது வரைக்கும் எறும்பு கிடைச்சா எடுத்து பார்ப்பா, சமையல் ஒன்னும் தெரியாது, கொஞ்சவா அவ பயந்துட்டா ஏதோ ஏதோ வசனங்கள் சொல்லுவாள், அது எறும்பு கிடைச்சதுன்னு தெரியாது, அவளா தூக்குவா கிடைச்சது யாரோ ஒருத்தர் கையில போகும்போது எதிர்த்தே அந்த எறும்பு கீழே விழுந்துடும். உடனே அவ சொல்லுவா குழந்தைக்கு என்கிட்ட வரணும்னு எழுதிருக்கு. குழந்தை பறக்கும் போது அவர் குவா 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 சம்ஸ்கிருத்ல குவானா எங்கே எங்கே இவ்வளவு நேரம் எவனை பார்த்துட்டு இருந்தேனோ அவனை காணலையே, குவா குவா எங்க எங்க அச்சுச்சோ இழந்துட்டேனே தொலைச்சுட்டேனே, அச்சுச்சோ எங்க வச்சேன் எங்க வச்சேன் எங்க தொலைச்சுட்டேன், இவ்வளவு தூரம் என் கூட இருந்தானே, இவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேனே, இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டு இருந்தானே, இவ்வளவு நேரம் எனக்கு காட்சி கொடுத்தானே, குவா குவா அது குவா குவா இருக்கு கடைசியில் பிறந்தவனே எங்க 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 அவன் எங்க 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 எங்கன்னு தேடிட்டுதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதுல திருப்தி கிடைக்குமா அதுல ஆனந்தம் கிடைக்குமா தேடிட்டே இருக்கும். இந்த எங்கன்றது இங்கதான் சொல்றதுக்கு ஒரு சம்பூர்ணம் தேவைப்படுறது, இங்கதான் குவான இங்கதான் 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 அப்படின்னு சொல்லி கொடுக்கற அது வரைக்கும் இந்த குவா குவான்ற பேர நின்றுட்டே இருக்கு அந்த குழந்தை அழகு. ஆனா என்னமோ சொல்றோம், அதனால சொல்ற பேரையா இருக்கும், பாலகனா இருக்கும், அதுக்கப்புறம் பொம்மை, அதுக்கப்புறம் அம்மா அவ கிட்ட பேசப்படாது, அங்க உட்காரப்படாது, இதை சாப்பிடறது உடம்புக்கு நல்லது,
அது உடம்புக்கு நமக்கு நல்லது பிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. இதான ஒண்ணு அதை சொல்லி அதை பயமுறுத்தி மாமன் சாப்பிட்டு பக்கத்தார் மாமா பிடிச்சிட்டு போயிடுவா இதெல்லாம் சொல்லி சாப்பிடுறது கூட நம்முடைய சுவாதந்திரியமான காரியமா இல்லை, நம்முடைய விருப்பப்பட்டு பண்றது இல்ல. அதே ரெண்டு வாட்டி ஏப்பம் விட்டோம்னா வயிறு கொஞ்சம் மந்தமா இருக்கு, கொடு போனிஷனை கொடு, கை பாட்டுற கொடு, நவாவா தெரிஞ்சதை கொடு, எல்லாம் கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் தெரிஞ்சதா வைத்தியம் மூணு மூடா ஒரு வைத்தியம் அப்புறம் கடைசியில ஒரு வைத்தியம் எத்தனை வைத்தியமும் பார்த்து இதுல அவாவை கொடுக்க மருந்தல் நான் சாப்பிட்டு டாக்டர் வாங்கிடணும். அப்பா அவட வாந்தியில எல்லா சளியும் எடுத்துருவோம், ஆத்திரிக்கு இருந்துட்டுதான் இருக்கும். அது என்ன வாந்தி எடுத்ததோ என்ன சளி போச்சோ தெரியல, அதுல ஒரே இது மேல ஒரே என்னமோ பெயின் இருக்கு பாருங்க. சரி அப்பயாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ நடக்கிறோம்னா கொஞ்சம் வளர 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 எனக்கு இதுதான் போகணும்னு நம்ம தான் வந்துடுறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு நல்ல பலமுடைய பிராயம் இதுனா எவ்வளவு அந்த எவ்வளவுல இந்திரியங்கள் எல்லாம் நீண்டான்னு போட்டி போடுறோம், போட்டி போடுறதாம். உடம்பு இதை கொடுன்னு கேட்கறதாம், கண்ணு இதை 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 பார்க்கணும்னு கேட்கறதாம், காது இதை கேட்கணும்னு கேட்கறதாம், நாக்கு எனக்கு இதை போன்னு நம்மள அடிமைப்படுத்தின்னு இருக்கான். இந்த பஞ்ச இந்திரியங்கள்லாம் நம்மள அடிமைப்படுத்துறது, வேஸ்ட் வழியை வேசி வேணும்னு தோல் கேட்கறது, கண்ணு கெஞ்சது வைகுண்ட ஏகாதசி முடிக்கலாம்னா கண்ணு கெஞ்சது பரவாயில்ல கொஞ்சம் தூங்கிக்கோங்க அப்படின்னு கண்ணு தானா மூடுறது. நான் முடிக்கணும்னு முடிச்சுட்டா அதனால கண்ணு தானா முடிச்சுருவோம், அது ஒரு பக்கம் கெஞ்சறது, கை ஒரு பக்கம் கெஞ்சறது, நாக்கு கேட்கவே வேண்டாம். அந்த நம்ம உத்தரவு போடுறது, உப்பு குறைஞ்சா சாப்பிட மாட்டேன், சூடு குறைஞ்சா சாப்பிட மாட்டேன், நாக்கு படுத்தறது, இவா எல்லாம் நம்மள ஆளுமை பண்ணிட்டு இருக்கா. அது இல்லாதபடி காமம் எவ்வளவு வயசு அது துடிக்கிற துடிப்பு, அது என்ன தீரி போட்டு எப்படி அடக்கிறதுன்னு தெரியவே கிடையாது. அந்த பாடு ராவணன் முதற்கொண்டு விஸ்வாமித்திரர் வரைக்கும் படாத பாடு உலுக்கி எடுத்தது காமம். பெரிய பெரிய ரிஷிமார்கள்லாம் கீழே விழுந்த காமம். இது எல்லாம் தீ பசி மூப்பு, இது நடுவில் பசின்னு சொன்னா ஒவ்வொரு இந்திரியத்துடைய பசி, ஒவ்வொரு இந்திரியத்துடைய பசி, மனசுடைய பசி, புத்தியுடைய பசி, இவா என்கிட்ட சாதாரணமா பேசணுன்ற ஒரு பசி, இவா கிட்ட நான் பேச மாட்டேன் துவேஷமும் ஒரு இச்சைன்ற தெரியவா, இவா கிட்ட பேச மாட்டேன் ஒதுக்கி தருணர், இதுல ஒரு பிடிமான இருக்குதான் இதுவும் ஒரு இச்சைன்றார். ராக துவேஷன்ற ராகனா ஒரு லெவலுக்கு மேல ஆசை, துவேஷமா ஒரு எல்லைக்கு மேல வெறுப்பு, எல்லாத்துலயுமே இந்த ராக துவேஷம் எல்லாம் அப்படியே போட்டு உலுக்கி எடுக்கிறது. இதுக்கு நடுவில் சரீரத்துக்கு அந்தந்த வேலைக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு, அந்தந்த சமயத்துல இந்திரியங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு, இதுக்கு நடுவில் ஏதாவது சாப்பிட்டா வியாதி வரது, இது இந்திரியங்களை அனுபவிக்க அனுபவிக்க அதுக்கு வேண்டியது கொடுக்க 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 வியாதி வரது, இதெல்லாம் சரி பண்ணி இப்படி காலம் திரும்பி பார்க்கறது கூட 40 வயசு ஆயிடுறது, 50 வயசு ஆயிடுறது, கடமையில கொடுக்க உட்கார்ந்துடுறது, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் இவாளுக்கு அது பண்ணணும் அவளுக்கு இது பண்ணணும், இன்னைக்கு துக்கம் விசாரிக்கணும், இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணணும், நான் விஷ் பண்ணலன்னா போச்சுப்பா அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், இப்படியே போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கு திரும்பி பார்க்கறதுக்குள்ள வயசாயிருக்கு, டாக்டர் சொல்ற வயசாயிருக்கு இல்லையா, கொஞ்சம் சாப்பாடு பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க, அனாவசியமா அவசியமா டென்ஷன் ஆகும், அனாவசியமா டென்ஷன் ஏதோ டென்ஷன் வருது, ஏதோ ஒரு கவலை, அதுக்குள்ள அவளுக்கு இது பண்ணி இவாளுக்கு இது பண்ணி இங்கே அலரடிச்சுன்னு பாடா, நீ நிம்மதியா ஆட்டம், அன்னைக்குதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அன்னைக்குதான் நம்ம கரண்ட் கட்டாங்க, அன்னைக்குதான் மற்ற விழும், அன்னைக்குதான் ஒயர் கட்டாகும், எல்லாம் அன்னைக்குதான் வந்து நிற்கும். இதுலயே பண்ணிட்டு இருக்கு பினி பசி மூப்பு, அதுக்குள்ள வயசாகிறது, சரீரம் பலகீனமாகிறது, அப்பதான் யாராவது கூட போகணும்னு தோணும், அப்பதான் யாராவது பேசினா தேவைன்னு தோணும், அப்பதான் யாருமே பேச மாட்டா, அப்பதான் எல்லாரும் ஒதுக்கி தள்ளுவா, அப்பதான் ஆமா அவர் வேற வேலையே கிடையாது, போர் அடிப்பா இருந்தா எப்ப போனாலும் எதையானும் புலம்பின்னு இருப்பாரு தோணிட்டு, அந்த பாட்டி வேற வேலை இல்லை எதையானும் சொல்லிட்டு இருப்பா, பார்த்தாலே ரொம்ப நிறைய பேர் வயசானவா பார்த்தாலே போயிட்டு இருந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா பிடிச்ச 1/2 நேரம் 3/4 நேரம் பிடிச்சு வச்சுருவா, அதுவும் அவ வியாதியில இருக்கா அப்படின்னா பயம், நமக்கு பயம் வியாதி பத்தியே சொல்லிட்டு இருக்கா, நமக்கு என்ன வியாதி இல்லாத மாதிரி, எல்லாருக்கும் வியாதி இருக்கு, சிலரு சொல்றா மாதிரி இருக்கு, சிலர் சொல்ல முடியாதபடி இருக்கு, சிலரு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ஆக மொத்த பினி பசி மூப்பு துன்பம் கேட்டாலே பாக்கிறோம். ரங்கநாதன் பாபு ஆகாதி ரவி வெண்ணி, இது என்னப்பா சென்னாது, இது ஒரு சென்னாதா அப்படின்னு உடனே ரங்கன் சிரிச்சார், என்னையாது நின்னாலும் குத்தம் உட்காந்தாலும் குத்தம் படுத்தாலும் குத்தம் பரமபதான் வரமாட்டேன் அது நின்னாருங்க, அப்ப எனக்கு இருக்கிறதே நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுதான், ஒண்ணு இந்த உலகம் இல்லேன்னு சொன்னா பரமபதம், இதுல இந்த சத்தியலோகம் இந்திர லோகத்துல எல்லாம் விபூதியில சேர்க்கவே இல்லை ஞாபகம், இதெல்லாம் வந்து ஒரு சிரேஷ்டமான ஒரு விஷயம்னு தெரியவா பேசுறதே கிடையாது, ஒண்ணு லீலா விபூதி பூமி கடந்தா இங்க கிடக்கணும், வராகமூர்த்தி உத்காரணம் பண்ண பூமியில கிடக்கணும் இல்லையா, வைகுந்த நாராயண ஆளும்படியான தகவல் கிடைக்கணும். வேற எங்க நடுவில் மாற்றிருந்தாலும் கஷ்டம், இது நடுவில் எங்க போனாலும் கஷ்டம். இவர் ஆதலால் கிழவி வேண்டேன், எனக்கு ஜென்மா வேண்டான்ற, என்னடா வைகுந்தமும் வேண்டான்றாய், ஜென்மாவும் வேண்டான்ற, அப்படா மூணாவது விபூதி ஒண்ணு உண்டே தங்கப்பாது, அதனடா மூணாவது விபூதி, நித்திய விபூதி இல்லாம லீலா விபூதி இல்லாம, லீலா சம்சார சாகரம் இதுதான் என்னடா திவ்ய தேச விபூதியும் ஒண்ணு இருக்கு, உத்தமமான ஒரு திவ்ய தேச வாழ்க்கை. இப்ப அனந்தபுரம் இருக்கே பார்த்தா இந்த மாதிரி ஒரு திவ்ய தேச வாழ்க்கை தங்கம் சிரிச்சா, ஏண்டா திவ்ய தேசத்துல இருந்தாலும் சம்சாரம் சம்சாரம் தானடா, திவ்ய தேசத்துல இருந்தாலும் பசி உண்டு, திவ்ய தேசத்துல இருந்தாலும் வியாதி இருக்கு, திவ்ய தேசத்துல இருந்தாலும் குழந்தை பிறக்கிறது மரணம் எல்லாம் நடக்கிறது, திவ்ய தேசத்தையும் வயசாகிறதா அப்படின்னா உடனே ஆழ்வார் சிரிச்சா, திவ்ய தேசத்துல இருந்து பிறந்தாலும் நிறைய பிரயோஜனங்கள் உண்டு, நல்லா பிரயோசனம் அப்படின்னு திவ்ய தேசத்துல பிறந்துட்டோம் அப்படின்னா அன்னப்பிராசனம்னு கோவில் அழைச்சு பகவான பிரசாதம் எடுப்பாருன்னு, இது அமெரிக்கால எங்கேயாவது பிறந்தா பிரெட் எல்லாம் கொடுத்துருவோம், இல்ல அதே ஹை புரோட்டீன் புரோட்டீன் ரிச் கண்டன் எல்லாம் கொடுத்தா. இப்ப பத்மநாபர் கோவில்ல திருவனந்தபுரம் போயிருக்கிறோம் அப்படின்னா பத்மநாபன் தண்ணியில உட்கார வச்சு பத்மநாபர் கோவில இலை போட்டு பத்மநாபர் சாப்பிட எல்லாம் போட்டு தீர்த்தத்தையும் கொடுத்துட்டோம், இதை கொடுங்கோ முதல்ல கன்னிமாங்காவை கொடுங்கோ, எல்லாத்தையும் போட்டு இதை இதை கொடுங்கோ, அதை கொடுங்கோ அதை கொடுங்கோ, எந்த பசிக்கு உணவுகிறது பெரிய தொந்தரவோ ஆனா அந்த உணவையே பகவத் பிரசாதமா கொடுத்துட்டா பத்மநாபர் ஞாபகம் நான் சோறு போட்டு வளர்த்துறேன், நம்ம தண்ணீரில உட்கார்ந்து கண்ணி வாங்க தப்பின குழந்த இது என்னடாங்க நம்ம கோவிலுக்கு வரமாட்டேங்க எங்க கோபுரம் வருமா வருடா அப்படின்னு கோப்பாடா, அந்த பகவத் சன்னிதானத்துக்கு அன்னபிராசம் எதுக்கு பண்றதுன்னா அந்த சாப்பிட்ட ருச்சி முதல் முதல்ல சாப்பிட்டு பகவத் பிரசாதம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் தானே பெஸ்ட், அந்த பாக்கியம் வாக்கடிச்சு போடுற வரைக்கும் வருமா. பத்மநாதன் சன்னிதியோ ரஞ்சநாதன் சன்னிதியோ ராகமூர்த்தி சன்னிதியோ இல்லை உடுப்பிருஷ்ணன் சன்னிதியோ இல்லை குருவாயூர் பண்ணா அன்னபிராசனம் அவன் சன்னிதியோ அந்த குழந்தைக்கு ஒரு வாயில ஒரு அன்னம் விழுந்துருக்கு அப்படின்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேண்டிய அன்ன பிராப்தி அந்த சுவாமியோட பொறுப்பு, இந்த சுவாமியோட பொறுப்பு ஞாபகம் குழந்தைக்கு அனந்தபுரத்துல அன்னபிராசனம் பண்றான்னா அதோட கடைசி நாள் வரைக்கும் அதனுடைய அன்னப்பிராப்தி பத்மநாபன் பொறுப்பு, ஸ்ரீரங்கத்தில் நடந்தனா ரங்கநாதன் பொறுப்பு, அது ஒருவேளை இந்த தேசத்தை விட்டு வெளி தேசம் போனா கூட அதுக்கு வேண்டிய வேண்டிய சமயத்துல வேண்டிய சாப்பாடு வேண்டிய வசதிகளை கொடுக்க வேண்டியது அந்த சுவாமியுடைய தர்மம், அது சுவாமியுடைய தர்மம் அதுதான். அதனால சொல்றா ஸ்ரீரங்கத்தை இருந்தேன் அப்படின்னா அன்னப்பிராசனம் பண்ணுவா இல்லையா, அப்போ பிரசாதம் சாப்பிட வேணும். அதுக்கப்புறமா அந்த காலத்துல டிவி இந்த மாதிரி தீம் பார்க்ல ஒன்றும் கிடையாது, அந்த காலத்துல எல்லாம் தீம் பார்க் வாட்டர் பார்க் அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் ஒன்றே ஒன்று கோவில் தான், அமேசிங் அம்யூஸ்மெண்ட் வாட்டர் பார்க் தீம் பார்க் சுகாதாரமான இடம் சுதந்திரமான இடம் அப்படின்னா சுவாமியுடைய திருக்கோவில் ஒன்றுதான். அதனால அம்மாக்கள்லாம் சாயங்காலப்பா காதாட போவோம் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் நிறைய பேர் குழந்தை எடுத்துன்னு வந்துடுவாங்க, ஆச்சரியம் அது குழந்தை விட்டுலாம் அப்ப விளையாடுறதே அந்த மண்ணில் விளையாடிடலாம், பக்தர்களுடைய பாத தூளி மண்ணில் விளையாடிடலாம், அங்கங்க ஓடுவோம் அப்படி முற்றுவோம், இங்கேயா ஓடி ஆடி விளையாட போய் எதுக்கு யாராவது மகாத்மா போவார், மகாத்மாவடி பத்மநாபடியோ ரங்கநாதனியோ பார்த்துட்டு வருவார், அந்த கண்ணை பார்த்துட்டு எந்த கண்ணு அந்த சுவாமியை வச்சிருந்துருக்காரோ அந்த கண் கொண்டு நம்மளை பார்த்துட்டாருனா போதும், அமெரிக்கா இருந்தா பிரசிடென்ட் பார்த்து நமக்கு என்ன போகுது, ஒபாமா பார்த்து நமக்கு என்ன போகுது, ஆப்கானிஸ்தான் தான் ஒசாமா பார்த்தோம் என்னத்துக்கு ஆகிறது. அதே ஒரு திவ்ய தேசத்துல இருந்தோம் அப்படின்னா யாராவது கோவில் அமைதியா குழந்தை துக்குன்னு போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 மணிக்கு சுமாருக்கு அப்படி போறான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கோவில் இருந்து யாராவது வெளில வருவா மாமியோ மாமா குழந்தையே அப்படின்னு சங்கத்தை இல்லுவான், அவ பெரிய மகாத்மாவா இருக்க வேண்டாம், ஆனா அப்ப பத்மநாபனை பார்த்துட்டு வராளோன்னு அப்ப கையில சந்தனமோ ஏதோ கொண்டு எந்த அப்படி நெத்தில இட்டு விடுவாளோனும், இதுக்கு கோவிலுக்கு உள்ள போகிறதுக்கான சமயம் இல்லை, அம்மா அழிச்சுட்டே போகலன்னா கூட இல்ல அதே அது போக முடியலன்னு ஏதோ அவசியம் கூட வச்சுக்கோங்களேன், அப்ப அதோட சந்தனம் இது நெத்திக்கு தானா வந்து சேர்றதோன்னு இல்ல அடியோட கையில பழம் ஏதோ கொண்டுறோம் பிரசாதம் எதுக்கு குழந்தை வந்தாடா வந்த இன்னைக்கு கிருஷ்ணன் கோவில் அண்ணையை கொடுத்தா சந்தர்ப்பத்தை அப்படின்னா சுவாமி கொடுத்துருக்க, இன்னைக்கு ஒவ்வொரு கிருஷ்ணனை சேவிச்சுட்டு கிளம்புற சாமி சாமி சாமிங்க யாரையும் நாம உங்களுக்கு நாம யாரோ போல தண்ணி கூட்டா நான் கிருஷ்ணன் சன்னதியில இருக்க போது இந்த ஆமும் தண்ணி மாங்கல கொடுக்கல கூட்டு என்ன திருவனந்தபுரத்துல பத்மநாபனை சேவிக்க வந்த விருதான நம்ம நல்லா திருநாமை பாசலையா வரப்போகுது. திருவனந்தபுரத்துல வந்தே அந்த சுவாமியை சேவிச்சேன்றதுக்காக கூட்டு ஒரு கண்ணி மாங்காய் கொடுக்கறாங்க. அப்ப டெய்லி இருக்கிறவாளுக்கு மோட்சம் தரமாட்டாரா? இங்க டெய்லி பாக்குறவாள் அவர் அத்தனை செய்தி வச்சிருக்காரு பத்மநாபர் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு எல்லாம் வச்சது உண்டு. லீவு போட்டவா நாங்களும் தான் அப்பப்ப வரும்போதுலாம் சரி இந்த மாசம் இத்தனை மீதி வரைக்கும் வந்தான் அந்த லிஸ்ட் மட்டும் தான் எங்க இருக்கு. இந்த லிஸ்ட் வச்சுமே நாங்களாம் தெய்வமா இருக்கோம்னா திருவனந்தபுரத்திலேயே இருக்கேன் பாருங்க. அப்ப அந்த லிஸ்ட் சுவாமி அப்படின்னு போட்டு வச்சிருக்கா திருவனந்தபுரத்துல இருந்து கோவிலுக்கு வரவா லிஸ்ட் உண்டு, திருவனந்தபுரத்துல இருந்தே கோவிலுக்கு வராதவா லிஸ்ட் உண்டு. எப்படி இருந்தாலும் திருவனந்தபுரத்துல இருக்கா அந்த லிஸ்ட்ல இருக்கேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாம் திருவனந்தபுரம் தான். அந்த மாதிரி ஆழ்வா சொல்றா அந்த ஸ்ரீரங்கவாசி அனந்தபுரவாசி பிருந்தாவனவாசி இந்த பிருந்தாவனத்திற்காக அவன் பிரஜ்வாசிகள் அப்படின்வா, நாங்கெல்லாம் பிரஜ்வாசிகள் அப்படின்னு பெருமையா சொல்லுவா. ஸ்ரீரங்கத்துக்காக பார்த்து எந்த வரும் நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கம் சொல்றதுலயே அத்தனை ஒரு காம்பீரியம் இருக்கும். அதனால இவர் சொல்றா ஸ்ரீரங்கத்துல இருந்தேன்னா விளையாடு. அப்ப என்னடா குழந்தைகள் எல்லாம் உச்சவம் வர்றது திருவனந்தபுரத்துல இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் உச்சம் வந்தா வரைய குஷி பசங்க அப்படி போய் 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 குடிச்சு ஓடலாமே. இதே பாருங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் ஏதோ பண்ணும் அவ்வளவுதான் விடுவோம். அதுலேயும் இந்து தர்மத்திற்கு வாழாவது ஏதோ நாம ஜபம் பண்ணுவா சத்தங்கம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இதுவே தெரியாது இந்து தர்மத்துக்கு சம்பந்தமே இல்லாத பாருங்க என்ன பண்ணு சொல்லுவோம் நினைச்சு பாருங்க பயங்கரம் அதுமா அவ்வளவு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இந்து தர்மத்துக்கு சம்பந்தமே இந்து தர்மத்தை பத்தி தெரியாத வாழ நினைச்சா எங்க அடிவயிறு கலங்கரா போல வெளியுக்குமே கலங்கிறது. ஐயோ எப்படி இருக்கிற வாழ எப்படி ஜீவிக்க முடியறதுன்னு நடுங்குறோம். இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கா எத்தனை இருபது ஆறாட்டம்லாம் போற சில முஸ்லீம்கள் எல்லாம் திருவனந்தபுரம் திவ்ய தேசம் இதெல்லாம் தெரியாது. ஆனா அனந்தபுரத்துல இருக்கிற ஒரு காரணத்தினாலே பத்மநாபர் திருவிழா இறங்குறாரு. இவா உள்ள வர முடியலன்னா கூட இவாளை பார்க்க சுவாமி இறங்குறாரு. அன்னைக்கு ஏர்போர்ட்ல டியூட்டியில இருக்கவா கையில மொபைல் போனும் கேமரா எல்லாம் வச்சு போட்டோ எடுப்பான். பத்மநாபர் ஏர்போர்ட் வழியா போனோம்னா அவாளா நின்று போட்டோ எடுப்பான். அதுவரை யாரும் பக்கத்துல எக்ஸ்பிளைன் வேற பண்ணுவான். நீங்க கூட கோயிலுக்குள்ள பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிறிஸ்டியன் தான் நினைக்கிறேன் பார்த்த ஒரு போலீஸ். ஆனா அவளுக்கு ஜூடி திருவனந்தபுரத்துல பத்மநாபர் கோவிலுக்குள்ள நான் தந்து போனேன் பாக்கியம். பெரிய தமிழ்நாடு போலீஸ் தான் இங்கே இருக்க எங்கேயாவது முதலமைச்சர் பின்னாடியோ இல்லாட்டி இங்கே கூட நம்ம சொல்லணும்னு இருப்பேன். அது அனந்தபுரம் பத்மநாள் 1,00,000 கோடி காட்டினதுனால போலீஸ் காராளு கூட ஒரு பாக்கியம் இங்க வருவா அப்பா அழா ரிஸ்க் என்ன பத்மநாபர் கோவில டியூட்டி அவளுக்கு ரிஸ்க் எதுனா பத்மநாபர் கோவில டியூட்டி தான் ரிஸ்க். முதல்ல நிலையான அவளுக்கு பத்மநாபர் எடுத்து போடுற அவளுக்கு தான் போட்டி கூட போடுறது தெரியாது. பால் பாயசம் முதற்கொண்டு பழம் முதற்கொண்டு கிசான் முதற்கொண்டு லஞ்ச் வரைக்கும் எல்லாம் பத்மநாபர் கொடுத்துருவா. அழகா ஜாலி வளரலாம் அப்படி பராக பார்த்துட்டு பத்மநாபரையும் போகும்போது வரும்போது பார்த்துட்டு போனா போதும். அப்ப இந்த பாக்கியத்தை எல்லாம் அந்த திவ்ய தேசத்துல இருக்கிறதுனாலே கிடைக்கக்கூடிய பாக்கியம். துவாரகால ஜனங்கள் தான் இருந்தா துவாரக்கில் இருந்த ஒரு காரணத்துக்காகவே ருக்மிணி கிருஷ்ணன் கல்யாணத்தை பார்த்தாலா இல்லையா? மத்தனால கிடைக்கலையா? துவாரகை இருந்த ஒரு காரணத்துக்காக அவள் அக்கினாபுர சபை கிருஷ்ணன் தூது வரா பாண்டவர்களுக்காக தூது வந்துதான் தூது வந்து என்ன பேசுறான் நிறைய ஜனங்கள் அஸ்தினாபுரத்துல இருந்த ஒரு காரணத்தினாலேயே பாண்டவர் தூதனா கண்ணனை பார்த்துட்டான். பார்த்துட்டே இருக்க பகவான் விஸ்வரூபம் காட்டான் அதையும் பல பேர் பார்த்துட்டான். பிருந்தாவனத்துக்கு வந்த ஒரு காரணத்தினாலேயே கோகுலத்துக்கு வந்த ஒரு காரணத்தினாலேயே பூதனா சகதாசுரன் இவாளுக்கெல்லாம் கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிட்டேன். இவா இருக்கிற இவா வந்துட்டா இல்லையா? கோகுலம் வந்தா பூதனா அதனாலேயே கண்ணனுடைய பலம் தெரிஞ்சு கொடுத்தா இல்லையா? சகதாசுரனுக்கு கண்ணனுடைய திருவடி பலம் புரிஞ்சுதா இல்லையா? திருநாவுக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தெரிஞ்சுதா இல்லையா? அதனால அந்த திவ்ய தேச வாசம் இந்த திவ்ய தேச வாசத்துக்கு இருக்கிற சுகம் வேற எதுவும் கிடையாது. அதனால நான் பூமியில இருப்பேன் ஆனால் எனக்கு திவ்ய தேசவாசின்னு ஒரு அனுகிரகத்தை பண்ணி ஏன்னா அந்த தேசத்தை காரணம் கொண்டே ஒரு அனுகிரகம் கிடைச்சிடும். அவ்வளவு சிரேஷ்டம் எத்தையோ பாக்கிறோமே எவ்வளவு ஒவ்வொரு ஊர்லயும் திவ்ய தேச யாத்திரைகள்லாம் போனோம்னா அந்த ஊருக்காரெல்லாம் இந்த ஆழ்வாத்திர நிறைய பேர் வயசானவா இருக்கா திருவனந்தபுரத்தையே பார்த்து எத்தையோ நடக்க முடியாத பாட்டுகள்லாம் உண்டு. அந்த ஆறாட்டு வேட்டைக்கு சுவாமி வெள்ள வர அப்படியும் உட்காந்துருவோம். இப்படி பத்மநாபர் போற வரைக்கும் பார்க்க உள்ள வர முடியாது ஆனா அங்க ஓரத்து உட்காந்துருப்பா அது காரணம் கொண்டு பார்ப்போம். இல்லாதே அந்த ஹோட்டல்ல உட்காந்துருப்பா என்ன கூட்டமா இருக்கு எட்டி பார்ப்பா ஹோட்டல் வரைய சாப்பிட்டு பத்மநாபரை பார்ப்பா. அது திருவனந்தபுரத்துல ஹோட்டல் உட்காந்து அவர் சாப்பிடற ஒரு காரணத்தினாலேயே பத்மநாபர் வெள்ள வரும்போது பார்த்துடுறாளா இல்லையா? இல்லாட்டி வியாபாரமா கடை வச்சிருக்கா வியாபாரம் பண்ணி உதர போஷணமா கதை வச்சிருக்கான். ஆனா பத்மநாபர் போற வழியில கதை வச்சிருக்கிற ஒரு காரணத்தினாலேயே டெய்லி கோவிலுக்கு வர முடியலன்னா கூட இவாளை தேடி பத்மநாபர் அன்னைக்கு வாசல் ஒரு விளக்கேற்றி வச்சு பத்மநாபர் தான் அப்படி கைகூப்ப முடியறதுன்னா இது பாக்கியம் தான். அதனால நீங்கள் தான் பாக்கியவாதிகள், பாக்கியவாதிகள். அதனால இந்த இந்த ஜென்மா வேணும்னு ஆழ்வார் கேட்கிறார், நீங்க கேட்காமலே கிடைச்சிருக்கு. வேணும்னு ரங்கநாதர் கேட்கிறார், எனக்கு சம்சாரம் வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், திவ்ய தேச வாசம். ஆழ்வார்கள் எல்லாம் போன இன்னைக்கு எத்தனையோ பெரியவாள்லாம் உண்டு. அவ அந்த ஊரை தாண்ட மாட்டான், அந்த ஊர் எல்லையே தாண்டவே மாட்டா. எனக்கு இந்த எம்பெருமான் போதும் அப்படின்னு இருக்கிறான். என்னோட அவ தாத்தா தான் அவன் ஊரை தாண்டினது இல்லை, அவ ஊரை தாண்டினதே இல்லை அப்படின்னு அதுக்கு மூடு ஒரு நாள் பார்த்ததே இருந்து பகவத்தனம் அனுபவிச்சுருக்கான். அந்த மாதிரி முடியும். எத்தனையோ பெரியவாள் சங்கல்பமா வச்சிருக்கான், எத்தனையோ பெரியவாள் சரிய பெரியவாள் அடைய நல்ல பரிச்சயம் உண்டு. அந்த ஊரை தாண்டவே மாட்டான், அந்த ஊர்ல இருக்க அந்த சுவாமி அனுபவிக்கிற. அதனால அவர் சொல்ற, அப்பா ரங்கா எனக்கு வைகுண்டம் வேண்டாம், சம்சாரமும் வேண்டாம், அப்படியே சம்சாரத்துல பிறந்தாலும் தித்திய தேசவாசின்ற அந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணிடுப்பான். பிருந்தாவனத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தை உண்டு, பிருந்தாவனத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மரணமும் உண்டு. ஆனா பிருந்தாவனத்தில் வேணும் ஆரம்பம் அந்த எல்லாமே. இன்னைக்கும் சுவாமி ஆழ்வார்கள் யாராவது பரமபடிச்சான்னா நம்ம ஆழ்வார் நெருப்பு ஒன்று கிடைக்கும், அவன் நெஞ்சில் இருக்கு, நெஞ்சு நெருப்பள்ளி ஒற்றவர் வாசம் உண்டு இல்லையா, அந்த அக்னி கோவிலேருந்தே கிடைக்கும் அவருக்கு. அதுக்காகவே எனக்கு இருந்த ஒரு பாட்டி, அவள் பிள்ளைகளை சொன்னாலும் எல்லாம் கோவிந்தாப்பா ஆழ்வார்கள் நீ போயிடலாம்ப்பா வேண்டாம்னா, இல்லடா கடைசியில கட்ட வேகன நெருப்பு ஆழ்வார்கள் கிடைக்கணும் தானே. அந்த மாதிரி சரி சொல்லி அப்பாவுக்காக அந்த அம்மா பாட்டிக்காக நம்ம போனோம், அம்மாவுக்காக கொஞ்சம் நல்ல பாட்டி பரமபடிச்சுட்டா அங்க பரமபடிக்கிறவாளுக்கு அந்த ஊருக்காராளுக்கு அந்த ஆழ்வாரோட நெருப்பு வந்துதான் அந்த கட்ட வேணும். அப்ப ஆழ்வாரோட நெருப்பு கடைச்சி கட்ட வேகிறதுன்னா இது வேலை வேற என்ன பண்ணுச்சு. இன்னைக்கும் திருவிதாங்கரால சமஸ்தானத்தால பரமபடிச்சிட்டான்னா பத்மநாபர் வஸ்திரம் மாலை எல்லாம் போய் அவர் சாதிப்பான். யாராவது இந்த மிலிட்டரிக்காரெல்லாம் போனா நம்ம தேசிய குடிகள்லாம் மேல போட்டு ஒரு மரியாதை பண்றாலும் அந்த மாதிரி சுவாதி திருநாள் பரமளிச்ச பொழுது பத்மநாபருட வஸ்திரம் மாலை பரிவர்த்தம் எல்லாம் போய் அவர் கலங்காரம் பண்ணி பிரம்மாபம் பண்ணிதான் அனுப்புறது ஒரு சம்பிரதாயம். அப்ப இதெல்லாம் இந்த திவ்ய தேசத்துல இருக்கிறதுனாலே தான், திவ்ய தேச எல்லைக்குள்ள இருக்கிறதுனாலே தானே இந்த பாக்கியம். மரணமோ ஜனனமோ இல்லாட்டி ஒரு கல்யாணம் காட்சி கல்யாணம் பண்ணி வந்துட்டா குழந்தைய பத்துக்கிறானா, இந்த குழந்தையோட முதல் குவா குவா அப்படின்னு கத்தும் பொழுது பத்மநாபன் நீங்க தான் கேட்டுமாட்டாரா, பிறந்த உடனே அது குருபாதருக்கு பத்மநாபன் சுமந்தவர்கள் கிளமா இருக்குமே. டெய்லி பத்மநாபனை பத்தி யாராவது ஒருத்தர் பத்மநாபான் பேசிடுவாரே, யாராவது ஒருத்தர் சரி யாராவது ஒருத்தர் பேர் பத்மநாபன் இருக்கும். அந்த சப்தம் காதல விழுந்துட்டே கிடக்குமே பிறக்கிறவர்கள் குழந்தைக்கு. இந்த பிறந்த குழந்தைக்கு பத்மநாப பத்மநாபன் அதிக பத்மநாபன் பேர் வச்சிருவா இல்லையா. இன்னைக்கு திருப்பூர் சுந்தர பரிபூர்ண நம்பின்னு ஒரு பேர் சாதாரணமா வந்து, ஆனா அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற ஒரு காரணத்தாலே ஆழ்வார்மணி போனா ஆதினாக ஸ்ரீரங்க போனா ரங்கா காமனா இருக்கும். ஆத்திர மூத்த குழந்தைக்கு அந்த பெருமாளுடைய நாமத்தை வெக்கமன்றதாவது சங்கல்பம். ஆதரே தாதா பேர் என்ன நம்பி, அப்பா பேர் என்ன நம்பி, ஓம் பேர் என்ன நம்பி, இந்த மூணு பேருக்கு ஒரே பேர், மூணு பேருக்கு ஒரே பேர்ல ஆறாவது வேற பேர் அப்படின்னு. ஏன்னா மூத்த மூணு பேர் மூத்தவாளா இருக்கும், அதனால அப்பா பேரு சுந்தர பரிபூர்ணம் நம்பி, உள்ள பேரு சுந்தர பரிபூர்ணம் பேரன் போனாலும் சுந்தர பரிபூர்ணம் என்ன ஒரு அட்வான்டேஜ் வேணா. தாத்தா பேர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க, சுவாமி பேரும் ஆயிடுச்சு அழகப்பன் ஆயிடுச்சு பாக்கியத்தை. அதனால ஆழ்வார் சொல்றார், எனக்கு அதுபோல ஒரு திவ்ய தேச வாழ்க்கையை கொடுப்பான், உன்னுடைய வைபவத்தை அனுபவிச்சென்று உன் நாமத்தை சொல்லென்று உன்னுடையதான நீரை உன்னுடைய உற்சவம் ரங்கநாத தெருவிலேயே தான் கிடப்பார். 365 நாளும் உற்சவம் பத்மநாதர் ரெண்டு நாள் தான் வெளில வர, ஸ்ரீரங்கநாதன் 365 நாளும் தெருவே கதி நடத்தம். எதுக்கு வரா ஏன் வரா அவருக்கு தான் தெரியும். எப்ப இப்பதான் நேற்று வந்தார், நேற்று வேற இன்னைக்கு வேற, நீ ஏதாவது பத்துமா நீ பகல் பத்துமா நீ ஆழ்வார் புறப்பாடுதான் நீ ஏதானும் சொல்லிண்டே இருப்பான். அந்த மாதிரி திருவீதியோட வந்து கொண்டே இருக்கியப்பா, உடம்பே முடியலன்னா கூட நீ என்ன பார்க்க வருவா இல்லவா, நீ உன்னுடைய கிருபா கராசத்தை ஆச்சரியமா எனக்கு காட்டுவா இல்லவா. அதனாலே அப்பா இந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள ஒரு வக்துவா என்ன படைச்சிருப்பான். பெரியவாள்லாம் சொல்றா ஒரு சுரிநாயா இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தை கொண்டுட்டா போதும், அந்த சுவாமியுடையதான ரூப லாவணியும் அவருடைய அனுகிரகம் என் மேல நான் கேட்காமலேயே வந்து விழும் அப்படின்னு சொல்றான். மதுராவில் இருந்த ஒரு காரணத்துக்காகவே வந்தான். இந்த மாலாக்காரன் இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணானுகிரகம் கிடைச்சுதா இல்லையா? மாலாக்காரன் வீட்டுக்கு வந்து சுவாமி மாலையை வாங்கிட்டாராம். அவன் மதுராவில் இருந்த ஒரு காரணத்தினாலதானே இந்த குப்ஜை, மதுரால இருந்த ஒரு காரணத்தினாலேயே சுவாமிக்கு சந்தனம் பூசுற பாக்கியத்தை அடைஞ்சாலா இல்லையா? வேற ஊர்ல இருந்தா கிடைச்சிருக்குமா? சத்தியமா கிடையாது. அதனாலே நித்தியம் சந்நிகிதோ ஹரிஹி அப்படின்னு ஹரி இருக்கும்படியான அந்த ஸ்தலத்திலே இருந்துட்டோம் அப்படின்னா நிஜமாவே நமக்கு தெரியாமலேயே சுவாமி எனக்கு சொந்தடி கொடியாழ்வா, ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தா, ஸ்ரீரங்கத்திலேயே தேவதேவிக மாறிந்தா, ரங்கநாதன் தாயாரும் திருவிதியூடா வரும்பொழுதுதான் தாயார் ஒத்த கால நின்று திருப்தி பணிகொள்ளும்னு சொல்லி சண்டை போட்டான். அவன் ஸ்ரீரங்கத்துல தேவதேவி வீட்டு வாசல விழுந்ததுனாலே தான் வெளியுறவே எங்கேயாவது ரங்கநாதனே பார்க்க போறாரா இல்லையே? அந்த திவ்ய தேச பட்சத்துக்குள்ள இருக்கிறதுனால சுவாமியுடைய கண்பட்டத்துல இருக்கிற ஒரு பாக்கியம். அதனால ஏ பிரபு வேத நோக்கிராயம் நூறு மனுஷர்தா புகவரேலும் பாதியும் உறங்கிப்போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பினி பசி மூப்பு துண்டம் ஆதலா கிரவிவேந்தேன் அரங்கமா நகருளானே. அதாவது ஒண்ணு இந்த பகவத் கண்பட்சத்துக்குள்ள இருக்கும்படியான ஒரு ஜன்மம் இல்லையே குரு கண்பட்சத்துக்குள்ள குரு கடாட்சம் நிஜமாவே குரு அருள் திரு அருள். அந்த குரு கண்ணடத்திலேயே இருந்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், உடனே குருங்காரி சொல்லிட்டாரு கண்ணடத்திலேயே இருக்கணும். குரு கண்ணத்தில் இருக்கிறதுன்னா மம ஹதய வாசிங்க இங்கே தெளிவாகிட்ட ரொம்ப அத்தியந்த ஈடுபாடுடையவரா இருந்தார். நடுவில் ஒரு நாள் காணாம போயிட்டார். ரொம்ப அத்தியாத்மிக ரொம்ப பிரீத்தியோட வேற அவன் குடும்பத்தான் எங்க போனானே தெரியல. ஒரு நாள் அவன் பெரியவாக்கு வந்து இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப நாளா காணதை எங்க அப்படின்னு உடனே ஆச்சாரிய சொன்னாலும் நம்ம ஹிரதய வாசின்னு பெரியவாள்னா அவன் ஹிரதயத்தை சுவாமி வைப்பாரு சொன்னா அவன் ஹிரதயத்தை இருக்கான் எங்க தவறு பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹிரதய வாசி ராம வந்து தன் குஞ்சு நினைச்சுட்டே இருக்குமா ஐயோ தூரத்தை விட்டு வச்சு அந்த முட்டையை போட்டுட்டு ஆனா தன் மனசுல நினைச்சு 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 ஆமைக்கு ஊற்றா போல அந்த குரு கிருபா கடாட்சம் குரு கிருபா விலாசம் அது வேணும். நிதானம் ஒண்ணு வேணும். சம்சாரத்துல மாற்றிட்டு இருந்தாலும் அந்த குரு கிருபா சம்சாரிகள்தான் குரு கிருபையும் வச்சுக்கோங்க. பரிசு மகாராஜன் திருப்பணி எடுத்தார், ஞானிகளுக்காக எடுத்தார். அதனால சம்சாரியா இருக்க நல்லதுதான் சுகம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கிராமத்திலே ஒரு சந்திரம் தான் ஸ்வீகர்லாம் வியாபாரம் பண்ணிட்டு மளிகை சாமான் எல்லாம் வச்சுட்டு அப்படி கடை நடத்திட்டு ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய ஊருக்கு மகாத்மா ஒருத்தர் எப்பொழுதே அவங்க ஊருக்கு பெரிய மகாத்மா வருவா. யாராவது வந்தான்னா இவன் கடை இருக்க ஒரு பெரிய மரம் உண்டு அங்கே விசிராந்தியா இருப்பான். உடனே அவன் ஜலம் கொடுப்பான், ஏதாவது பட்சணங்கள்லாம் அவள் சாப்பிடறதுக்கு கொடுப்பான், அவளுக்கு ஏதானும் கைங்கரியம் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு தர்மம், பாகவத தர்மம். இது ரொம்ப விசேஷமான ஆராதனம் அப்படின்னா ததி ஆராதனம் அப்படின்னு தெரியவா சொல்லுவாங்க. நிறைய பேர் ததி ஆராதனா தைசாலம் முறை நடத்திட்டு இருக்கோம். அது கிடையாது ததி ஆராதனா ததினா பகவானுடைய அடியவர்கள் அவர்களை ஆராதிப்பது ததி ஆராதனம்னு கேட்கும். அது ரொம்ப விசேஷமா பண்ணது திருமங்கை ஆழ்வான். தெரியவர்கள் ரொம்ப சிரேஷ்டமா ததி ஆராதனம் சிரேஷ்டம் அப்படி நிரூபணம் பண்ணவர் திருமங்கை மன்னன். அது மாதிரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாகவத கைங்கரி அப்ப அழகா ஒரு சுவாமி வந்தால் அவர் ரொம்ப கலப்பா வந்தால் அவர் கொஞ்சம் பட்சணம் எல்லாம் கொடுத்து பால் எல்லாம் கொடுத்து அழகா ஒரு தீட்டம் எல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப சந்தோஷமா எடுத்து சந்தியா நாள் ராத்திரி ராத்திரி முடிச்சுங்கிற சமயம் வேற வந்துருந்து உடனே நல்ல குளிர்காலம் வேற உடனே அவருக்கு ஒரு கம்பளியும் கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டார். அழகா பால் கடையை மூடிட்டு போயாச்சு. இவர் அந்த மரத்தை கிட்ட கம்பளியை கொண்டு படிச்சுருந்தான். அடுத்த நாள் காத்தால வந்தான். அழகா கம்பளி எல்லாம் மடிச்சு அவங்ககிட்ட கொடுத்தான். அப்பா நீ ரொம்ப உபகாரம் பண்ணிருக்கேன் எனக்கு, இந்த உபகாரத்துக்கு நான் உங்களுக்கு பக்திக்கு ஏதாரம் பண்ணணும். இப்ப லௌகீகமாக இது பண்ணா இதுக்கு பிறகு கொடுக்கலாம்னு உண்டு. எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. என்னால பண்ண முடிஞ்ச ஒண்ணு அதை நான் பண்றேன். நீ பேசாம பாதிப்பேன் கூட கலந்து நான் அவனை மட்டுமே மோட்சத்தை விடுறேன் அப்படின்னு சார். பயமா இருக்காது வழி கைங்கரியம் பண்றேன். ராத்திரி கொஞ்சம் பக்ஷணமும் ஒரு கம்பளியும் கொடுத்து இடத்தா கதை சொல்றா வா உன்னை வைகுந்த அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு உனக்கு பகீர் இருக்கு. பக்கத்து ஊருக்கு கூட்டா பரவாயில்ல வரலாம், ஏதோ உடுப்பி கூட்டா பரவாயில்ல, திருவனந்தபுரம் கூட்டா பரவாயில்ல, மேற்கோட்டை கூட்டா பரவாயில்ல, சரி பத்திரி கூட்டா கூட பரவாயில்ல போகலாம் வரலாம். அதை விட்டு வைகுண்டம் வா அப்படின்னா அதெல்லாம் திடீர்னு கிளம்பும் போங்கக்கூடிய இடம் திடீர்னு ஆசை வந்துருமா அப்படிதான் வராது. அவனுக்கு தூக்கி வாரி போடுறது கொஞ்சம் நல்லா படுத்துங்க. உடனே அழகா ஒரு திருவடிகள் வேண்டாம் தேவித்தான் கை கூப்பினா சுவாமி இந்த மாதிரி யார் சொல்லுவான். நான் பண்ணது அல்ப உபகாரம், என்னால முடிஞ்சதுதான் பண்ணேன், முடியாதது ஒண்ணு நான் பண்ணல, உங்களுக்கு ஆதாரம் கொடுத்தேன், எல்லாம் எப்பொழுதும் யாரும் தான் பண்றது. ஆனா தேவரி அழகா வைகுண்ட மகிஷ்ணு போறேன்னு சொல்றேன். ஆனா பாருங்க இப்ப வர சௌகரியப்படல, ஏன்னா குழந்தைகள்லாம் குட்டி குட்டி குழந்தைகளா இருக்கான், அவள்லாம் கொஞ்சம் பலம் தூட்டா வச்சுக்கோங்களேன், அவ கொஞ்சம் செட்டில் ஆயிட்டானே பாரு மக்களான நிம்மதியா கிளம்பு. அவன் ரொம்ப நல்லவனானா சொல்லிட்டான். அதனால சுவாமி ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கட்டாயம் தேவரிகளோட வரேன் அப்படின்னு உடனே இவருக்கு சரிப்பா நான் 7 வருஷம் கழிச்சேன். சந்தோஷம் என்ன, 7 வருஷம் கழிச்சியாவது வரேன்னு தெய்வம் அதை சொல்றானே வைகுண்டத்துக்கு வரேன், அட்லீஸ்ட் இப்ப தானே நாளைக்காவது வரேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, 7 வருஷம் கழிச்சு வரையணும்ட்டான். உடனே இவரும் போனார் அப்படி காலம் போயின் இருக்கு, 7 வருஷம் ஆயாச்சு மறந்தே போயிட்டான். சமையல சம்சாரம் நிறையதான் மறந்து போயிட்டான், குரு மறக்கவே மாட்டான், அதான் பிரச்சனையே. ஆனா இவர் குருவை கண்டு ஆகவே எல்லாமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கேன், மறந்தே தொலைக்க மாட்டேங்கிற ஆகல், நம்ம எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோம் அதை பத்திரமா ஞாபகம் வச்சிருக்கான். உடனே அழகா வந்துட்டான், கொஞ்சம் அவன் ஞாபகம் இல்லை, அழகா வந்தான், அழகா கொடுத்தான், சேவிச்சான், எப்பவும் போல அதே மாதிரி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தான், என்னப்பா ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு விட்டு பார்த்தான். கொஞ்சம் லேசா ஞாபகம் இருக்காமா இருக்கான, சத்தியம் ஞாபகம் இருக்காரு சம்சாரிக்கிறோம் பாஷை இதெல்லாம் தெரிஞ்சாமா இருக்கு ஆனா தெரியல அப்படின்னு, புரிஞ்சாமா இருக்கு ஆனா புரியலையா. உடனே அழகா சொன்னாரப்பா 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் 7 வருஷம் ஞாபகம் இருக்கு, அதுக்குள்ளேயா 7 வருஷம் ஓடி போயிருக்கேன். ஆமாப்பா காலம் வேகமா ஓடி கொஞ்சம் பார்த்து ஆசிச்சு ரொம்ப சந்தோஷம், 7 வருஷம் கேட்டேன் ஞாபகம் வச்சுட்டு தேவதை வந்திருக்கியாளே அப்படின்னு. சரி எல்லாமே இருக்கட்டும், ஸ்வீட் சாப்பிடா நேரம் இல்லை, அந்த வைகுண்டத்தை நினைக்கிட்டு நான் அடுத்த ஆளைய பார்க்கணும் அப்படின்னு என் கையை கூப்பிட்டான், சேமிச்சான், ரொம்ப சந்தோஷம் அழகா வந்திருக்கு. ஆனா பாருங்க பசங்க பெரியவாளாயிட்டு ஆனா பொறுப்பு வரல, பெரியவாளாயிட்டா ஆனா பொறுப்பு வர வேண்டாமோ, பொறுப்பே வரல. இப்ப ஏதோ நான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேனோ, வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேனோ, ஏதோ காரியம் நடந்துட்டு இருக்கு, நான் கிளம்பி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கும் பொறுப்பு இல்லை, சொத்தெல்லாம் நஷ்டமாகிடும், அப்புறம் படாத பாடுபடுவா, என் குழந்தைகள் கஷ்டப்பட்டா எனக்கு தாங்குமா, அதனால தேவனை சமிக்கணும் கோச்சிக்கப்படாது. ஒரு 7 வருஷம் டைம் கொடுத்தேன், அதுக்குள்ள பசங்க எப்படியும் நல்லவாள திருப்பிடுவேன், திருப்தி பணி கொண்டுடுது, ஒரு நம்பிக்கையாக போயிட்டு இருக்கோம், அவா திருந்தாளா நம்ப மாறுறோமா இல்ல அது கண்டு தெளிச்சு விடுறோமோ சுவாமிக்கு தான் விழிச்சு எப்படி வேண்டாம் சொல்றேன். பகவான் நம்பரோ நீ போகிறது உடனே அவன் சொன்னா, நீ ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்தேன்னா கட்டாயம் வரேன் அப்படின்னுட்டான். உடனே அந்த குரு மகராஜ் சிரிச்சார், சரிப்பா 7 வருஷம் கழிச்சு வரேன் போயிட்டான். 7 வருஷம் ஆயாச்சு, அந்த கடையில வேற ஒரு பையன் காணல் ஒருத்தர் இருப்பாரு சொன்னாரு, அப்பாதான் சரிப்பா அண்ணா வந்து நீங்க அண்ணா தம்பி ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அண்ணா, அங்க வயல்வெளியில வயசாள பார்த்துட்டு இருக்கான், நான் கடைய பார்த்தேன், அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, கைக்கும் வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கு சுவாமி, அவன மாதிரி பெரியவா அவருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா. சரி நேரம் வயக்காட்டுக்கு போனா அங்க அதுக்கு அவன் நேர் உழுந்து இருக்கான், உழுந்துட்டு இருக்கான், அவன் மாடெல்லாம் நிறுத்திட்டு சரி ஆதாரம் சாப்பிடலாம் அப்படின்னு போனான். உடனே இந்த 2 மாடும் உட்காந்து உடனே அவர் வந்தா அப்படியே ஒரு மாடு பக்கத்துல உடனே அப்படி தடவினார், மாட்ட மாட்ட தடவினார் என்ன சௌக்கியமா, உடனே மாட்டுக்கு தெரிஞ்சு சுவாமி 7 வருஷம் கழிச்சு கரெக்டா வந்துட்டு வந்தாங்க, 7 வருஷம் கழிச்சு மாட ஆயாச்சு, உடனே பார்த்து சுவாமி வந்துட்டாருடாப்பா இப்பதான் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காள், தவத்தா வந்துடே சுவாமி இப்ப போய் கூப்பிடவேல உனக்கு டைமிங்கே தெரியல, பிரணா தானி நீ போன பிறகு நல்லா தானே இருக்கா, நான் போயிட்டேன் அவளை பொறுத்த வரைக்கும், ஆனா என்னம்மா கிருஷ்ணா சத்தியம் குழந்தைகள் பகவான் கூப்பிடும்போது பதில் சொல்லி வெளியே ஆச்சரியம் பிரதிவிடந்த மாத தலைவர் அவனையே தெரிஞ்சு விடுத்தான். அவனுக்கு தன்னுடைய குருநாதர் ஒன்றுதா தெரிஞ்சுக்கான குருஜி குருவான் அப்போதைக்கு இப்போது ஆச்சரியமா குருஜி அப்படின்னு அவன் பார்த்துதான். உடனே திருடாப்பா வாடா வைகுந்தம் போலா சுவாமி, என் பிள்ளைகள் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கா, இப்ப ரெண்டு மாசம் ஒரு மாடு நானு நீங்க கூட்டெல்லாம் எங்க சரீரத்தை விட்டு வரணும். அப்புறம் என் பிள்ளை என் ஒரு பிள்ளைக்கு மாடு இல்லாம கஷ்டப்படுவான், அவன் இன்னொரு மாடு வாங்கின என்ன விளையாடும், நீங்க கோச்சிக்கப்படாது, ஒரு 7 வருஷம் கழிச்சு வாங்கிடலாம் திரும்பி அடையன் வரை அப்படின்னு ஒரு சரிப்பா அவசியமே இல்லை, கடை கட்டு ஒழுங்கு போக வேண்டியதுதான், எக்கடா கட்டி வைப்பா அப்படின்னு போனாலே சரிப்பா சரி போயாரு. 7 வருஷம் கழிச்சு வந்தார், அந்த கடை இன்னும் மோசமா இருக்கு, வெளியூர் வேலைக்கு போறான், ஆமா 2 மாடு இருந்தது, 1 மாடு போயிருச்சு, அப்புறம் இன்னொரு மாடும் போயிருச்சு, அதனால இப்படி போயிருக்கான், அவன் வேலை இங்க வேலை கூலி வேலைக்கு போயிட்டு அப்படியா, சரி சாமி எனக்கும் கொஞ்சம் வெளில போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கடையை பூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு இப்படி போனான். போனா வாசல் ஒரு நாயை உட்காந்து வெல் 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 குறைச்சிட்டு அவனை நாயை போய் தலைவிங்க என்ன சௌக்கியமா சொல்லி ஆ குருஜி வந்துட்டேடா அப்படின்னு, நான் வந்து இருந்தாண்டா இருக்கேன் நீ தான் வரவே மாட்டீங்க, இப்பயாவது வரையாரா வைகுண்டம் உனக்கு மேல எவ்வளவு பிரீத்தி எத்தனை ஆசையோட வரே. ஆனா சங்கரன் சுவாமி பாருங்க வீடு ஓட்ட ஏதோ கூட்ட போட்டுருக்கான், யாராவது உரைச்சா கூட திறந்துடுற மாதிரி இருக்கு, நான் அந்த வீட்டை காவல் காத்துருக்கேன், நான் விட்டுட்டு வந்தேன்னா அப்படி எடுத்தான். குரு கேட்டா என்ன இன்னொரு 7 வருஷம் கேஸ் வரணும், ஆஹா அப்படியே அப்படியே குரு கலந்து போயாச்சு. 7 வருஷம் கழிச்சு திரும்பி வர இன்னும் கூட பாழஞ்சு கிடக்கு, கடை பாழஞ்சு கிடக்கு, வந்தா வண்ணா தம்பி ரெண்டு பேரும் தூரத்தே வர பார்த்துதான் ரெண்டு பேரும் கையில தடி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தடையும் இவர் வந்து சௌக்கியமா சௌக்கியமா கேட்டு போக போறா ஒவ்வொன்றும் கஷ்டமாயிட்டு இருக்கு, முதல்ல இந்த ஆளை உதைக்கணும்னு அடிக்க வந்த அவரு இப்படி நிறுத்தினா கோம்படானுட்டார், மரத்துல வந்து போயிட்டாக அடிக்க வந்தா உடனே கைய ஓங்கினார், எதுக்கு அடிக்க போறாய், இந்த ஒவ்வொரு தடையும் நீங்க வந்தபோது நீங்க எல்லாம் இன்னும் மோசமா போகிறது, நாங்க இன்னும் தரித்திரத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு தடவை கூட எனக்கு சரணாகதி பண்ணணும்னு தோணலை, தரித்திரத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால நீங்க வந்தாலே எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு, நீ வரவே கூடாது, நீ பொன்னடியே கிடையாது, எங்களுக்கு மோகம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்ட்டார். உடனே அந்த குரு சிரிச்சா ஒரு நாயிரு என்ன ஆச்சுன்னு அது போய் தொடர்ந்து அதுக்கு மேல கண்டத்துக்கு சோறு போட்டுருவோம் அது போய் தொடர்ந்து நல்ல வேலைக்கு எங்களுக்கே சோத்து வெளியிடாம இருக்காரு. உடனே குரு கேட்டார் என்னதான் உங்களுக்கு வேணும், தனம் வேணும் அப்படின்னு. உடனே ஒரு சின்ன நேர உங்க ஆற்றுல நுழை பெட்ரூம் குள்ள போய் நடுற ஒரு இடத்துல பள்ளம் தோண்டு, அந்த இடத்துல ஒரு செட்டி இருக்கும், அந்த பெட்டினா நீங்க இங்கே தனம் உங்க அப்பா வச்சுன்னா எடுத்துக்க போறான்னு. உடனே ஏதோ உள்ள போனா கடையில போனா அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு செட்டி இருந்தது, செட்டியை திறந்தா உள்ள சீர் இருக்குன்னு ஒரு பாம்பு உண்டு. உடனே இவ பயந்து போய் ஓடி வந்தா என்னடா ஆச்சுன்னா, நீங்க என்னமோ பணம் இருக்கும் நகை இருக்கும் உள்ள பாம்பு தான் வருது, குரு சிரிச்சு அடிச்சு வெள்ள போடு அது கீழே தான் எல்லா தனமும் இருக்குங்க. உடனே இவ பாம்பு அடிச்சா வெள்ள அப்படி போட்டா உள்ள பார்த்தா செட்டி நிறைய பணம் வச்சிருந்தா எல்லாம் எடுத்துண்டா, ரொம்ப சந்தோஷம் ரெண்டா சேமிச்சா உங்களோட அனுகிரகம் நன்னா இருக்கும் அப்படின்னா நன்னா இருக்கூடான்னு சொல்லிட்டாங்க. பாம்பு அடிச்சு ஓரத்தை போட்டுக்காது குத்தியில் தொலைகிறதா கிடைக்கிறது, அது போய் இப்படியே தடவிடா சின்ன சௌக்கியமா ஓன்னு அழுத்தான் வேண்டாம் ஆகிறேன்னா, இல்ல நீங்க அப்படியோ கூப்பிட்டு அப்படியே வந்திருப்பான் இந்த பசங்களுக்காக 7 வருஷம் 7 வருஷம் கழிச்சு அடிச்சு போட்டுட்டாளே அப்படின்னு. அப்ப சிரிச்சுட்டே சொன்ன யோ ஒண்ணு வந்தா கூட அழிச்சுட்டு போறேண்டா, உனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காகத்தான் இன்னும் நான் சுத்தின்னு இருக்கேன், இல்லாட்டி என்னைக்கோ நான் மோட்சம் போக வேண்டியவர், உன்னை எப்படியாவது உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, அந்த வாக்கு காப்பாற்றுன்றதுக்காக அழிஞ்சிட்டு இருக்கேன், அதே நீ நானும் சேர்ந்தே போயிடலாம் தான் மாரேன் சுவாமி, நான் 7 வருஷம் தள்ளி போட்டுட்டேன், மாறா இருந்தா நாயா இருந்தா பாம்பா இருந்தா இருந்தாரு 2-7 அவனே தள்ளி போட்டான், கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் அப்படியே போய் போய் கடைசியே அவனை மோட்சத்துக்கு அந்த ஆசாரியன் ஐஷ்யம் அதனால ஒண்ணு இந்த திவ்ய தேச வாழ்க்கை இருக்கு, இல்லாட்டி ஆச்சாரியனோட சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனாலதான் ஆழ்வார் சுந்தர திருமாவளிடத்துல வேதநூலி ராயம் நூறு மணித்தர்தான் சுகுமரேனும் பாவியும் உழங்கிற்போவும் நின்றதில் பதினைந்தாண்டு பேரை பாலகனதாகும் தீ பசி மூப்பு துன்பம் ஆதலால் இறவி வேண்டேன் அந்த மாதிரி பிறவி வேண்டேன் அனந்தபுர நகருதானே. இந்த மாதிரி ஒரு பிறகு வேண்டாம்பா, உன்னோட சம்பந்தம் இல்லாடி ஆச்சாரிய சம்பந்தம், ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தா எனக்கு தெரியாமலேயே நான் சத்தியத்தை அடைஞ்சிடுவேன்பா. அதனால இந்த ஜென்மம் அதுவும் ஆச்சாரியும் கிடைச்சு திவ்ய தேசமும் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும், அதுபோல அபோபாகியம் எதுவும் கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு ஜென்மாவும் இனிச்சனிலே வந்தாலும் சில பாசன பிரச்சனையிலே வந்தாலே சுவாமி நிஜமாவே புனர்ஜென்மா கொடுக்க மாட்டார். நமக்கு ஆசையே இருந்தாலும் கூட தெரியாது ஆசையில போடுறதுன்னு தெரிஞ்சு சம்சாரத்தாலும் கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் ஒரு திவ்ய தேச வாழ்க்கை ஆச்சாரிய சம்பந்தத்தோட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவோம். அதனால நம்முடைய ஜென்மா நல்ல சம்பந்தமா இருக்கணும், மற்றபடி வேறொரு சம்பந்தம் வேண்டாம்ன்றது ஆழ்வார் தீர்மானமா சொல்றார். இந்த முதல் மூணு பாசுரத்திலே நாம பிரபாவம் நாமத்துறை ரகசியம் திவ்ய தேசவாசம் பகவத் கிருபை பாகவதால் ஆசிரியிருக்கிற பெருமை இதெல்லாம் பேசினார் சுந்தரடி பெரியார். நாலாவது பாசுரத்திலேருந்து நமக்கு உதவி இவர் சொல்றதெல்லாம் கேட்டாலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சம்சாரி அல்ல, கேட்ட உடனேயே இவர்கிட்ட சண்டை கூட வந்துட்டாங்க, இன்னமும் இல்ல சுகம் இல்லை காரம் இல்லைன்றாரு. சரி இருந்துட்டு போடுறமான்னா நம்மளுக்குன்னா நிறைய பாபம் இருக்கு. இப்ப ஜோசியக்காரங்கிட்ட போனாலே அந்த தோஷம் இருக்கு, சித்ரு தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு. தோஷம்னு சொன்னாலே பாபம் தான், நம்ம பண்ண பாவத்துடைய பலன் தோஷமா வந்து சேரும். அதனால உப்பத்தின்னவன் தண்ணி குடிக்கணும், உப்பத்தின்றது தோஷம் தான். இப்ப செருப்பை கொண்டு ஏதாவது தானியம் மதிச்சுக்கிறோம் அப்படின்னு அலம்பித்தாங்க, தோஷம் போகிறதுக்கு கால் அலம்பித்தானே ஆக வேண்டி. இவாவே சொல்றா இல்லையா மலமூத்த வந்தாலும் சேர்ந்தவன் என்ன செய்யும் ஒரு சோப்பு போட்டு அலம்பும் போகும், அதான் பாக்டீரியா போகும் தான் இல்லையா. ஏன்னா அமேத்தியத்தோட சம்பந்தம் அது போல நம்முடைய பாவம் அந்த பாவத்தினாலே ஒரு சம்பந்தம், அது தோஷம். இந்த தோஷ நிவர்த்தி பண்ணணுமே, நாங்கள்லாம் தோஷமுடையவர்களா இருக்கோமே, நாங்கள் என்ன பண்றது, எங்களுக்கெல்லாம் வேற கதி இல்லையா அப்படின்னு கேட்க உடனே இந்த சம்சாரிகள் பார்த்து நம்மளை பார்த்து சொல்றார், மைத்த வஞ்சினையுள் நின்று ஊஞ்செழுத்துடைய பெயரால் கத்திர பந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டார். இத்தனை அடியார்க்கும் இறங்கும் நம் அரங்கராய சித்தனை பெற்றும் அந்தோ இரவியுள் பிணங்குமாறே. ரங்கனை பார்த்து சித்தன் அப்படின்னு சுவாமியை பார்த்து சித்தன் சொல்லலாமான், சித்தன்றதோட சேகத்தினானா முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போயிடுவான், இல்லாட்டி ஏதான ஒரு ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி தன்னை பற்றிய ஒரு சிந்தனை இருக்காது, அடுத்தவாளுடைய அருகதையும் தெரியாது, தன்னுடைய பெருமையும் தெரியாதெல்லாம் பித்தன் அப்படின்னு சொல்லுவோம். மாதிரி கிட்ட தங்கமாவட்ட கொடுத்தா பொம்மை மாதிரி ஒரு தூக்கி போடுது, பயிற்சி பித்துக்குழி வேலை பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஆயிரம் அளவுல திருச்சி போடும். அந்த மாதிரி இந்த சுவாமி பித்தனா அவரிடத்த சரணாகதி போயிட்டோம்னா நம்மளுடைய பூர்வ பாவங்கள் எல்லாம் மறந்து போயிடுறா பித்து பிடிச்சிருக்க. தான் பண்ற கிருப பெருசா தெரியலையா, நம்ம பண்ற சரணாகதி பெருசா தெரியறா, நம்ம பண்ற சரணாகதிக்கு விலையே கிடையாது, அவர் பண்ற கிருபைக்கு எல்லையே கிடையாது. அதாவது கொடுக்கிறவா நான் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய வஸ்து கொடுக்கறேன்னு தெரியும் இல்லையா, கொடுக்கிறவருக்கு அது தெரியலையா, வாங்குறவா எவ்வளவு தாழ்ந்தவா நீச்சர்கள்னு அவருக்கு தெரியல. அப்ப பித்தன் தானே, அதனால நம் அரங்கனாய பித்தன், நம்மிடத்துல பித்தத்தோட அலையறாதா சுவாமி, இவர் ஒரு நாளா நாமஜபம் பண்ண மாட்டானா அப்படின்னு, அதனாலதான் நம் அரங்கனாய பித்தன் அப்படின்றார். பத்மநாபன் பித்தன் தான், ஏதோ பத்மநாபன பார்க்க நினைச்சுக்காதீங்களோ, பிரத்யத்துல பரபிரம்மத்தை பார்த்துட்டு இருக்க, எங்கேயோ தூரத்துல பரமபதத்துல வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நாராயணன எந்த நித்திய சூரியர்கள் நித்திய முக்தர்கள்லாம் எவ்வளவு தபசு பண்ணி கர்மயோகம் ஞான யோகம் சரணாகதி எல்லாம் பண்ணி கடைசியில சரீரத்தை விட்டு மோட்சம் அடைஞ்சு அவன் அனுபவிச்சுட்டு இருக்காளோ அந்த பரபிரம்மத்தை இங்க சாதாரணமா ஒரு பத்தடி எட்டடி அஞ்சடி மூணடி தூரத்துல பார்த்துட்டு இருக்க, சாதாரண கண் கொண்டு திவ்யம் கதாமி தேச்சக்ஷுன்னு கிடையாது, சாதாரண அழுக்குடம்பு எச்சில்வாய அடுத்தவாளுடைய உடம்பு லோகத்தை கொட்டி கிடக்கிற குப்பையை திரும்ப திரும்ப குப்பை அந்த குப்பையும் பாரு, ஒரே குப்பை தெருவெல்லாம் குப்பை ஊரெல்லாம் குப்பை, இந்த குப்பையையும் பார்த்துட்டு போய் இந்த பத்மநாபனை பாக்குறேன்னா அப்ப பரமபத நாராயணனை விட இந்த பத்மநாபன் ஒருத்தர். இவ்வளவு தூரம் சுதந்திரமா சௌலபியமா நமக்கு சௌகரியப்படும்படி பாக்குறோமே, பரமபத நாராயணன் சௌகரியமா தான் பார்த்துட முடியாது, ரொம்ப அசௌகரியம் அவர் பாக்குறது இருக்கு. ஆனா பத்மநாபன் நமக்கு 6 மணிக்கு போனா கூட்டம் இல்லாம இருக்கும், கரெக்ட் இல்லாம இருக்கும், 8:30 என்னோட டைம் அதுதான். அப்ப போனா அதான் கூட்டம் இல்லாம இருக்கும், அப்பதான் எனக்கு தெரிஞ்சவா இருப்பா, 8:30 ஏற்றி விட்டு அவரை பார்த்துட்டு வந்துருவேன். அவளுக்கு ஒரு சௌகரியம் வச்சுட்டு இருக்காள் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சித்து பிடிச்ச ஒரு பத்மநாபன் இருக்கும் பொழுது ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்டேன். நம்மளை பார்த்து கேட்டேன். அதுதான் அந்த பாசனம் முழு வியாக்கியானம் நாளைக்கு சொல்றேன். அது ஒரு அழகான ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தை நாளைக்கு சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு 3 பாசனம் முடிக்கிறேன். அது ஒத்த பாசனத்திலேயே போயிட்டு இருக்கேன். சுவாமி நடத்துவார்.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
சரணம்
ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். பத்மநாப நாம சங்கீர்த்தனம்